रामानुज दया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुग्म व्यामोहतस्थितराणि त्रिनायनेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्नाम् भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्तान्द्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இன்றவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே எந்தரோ மகானுபாவல் அந்தரிக்கு வந்தனமுது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, சவுண்ட் ரொம்ப எக்கோ ஜாஸ்தியா இருக்கு. குருதான் மகேஸ்வரன், குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு அடிப்படையாக கொண்டுதான் சனாதனமான ஹிந்து தர்மமே. இன்னி வரைக்கும் உலகத்துல எத்தனையோ தாண்டி நம்முடைய சனாதனமான தர்மம் ஜீவிச்சுருக்கு அப்படின்னா குரு பரம்பரை காப்பாற்றின்றிருக்கு. குரு பிரம்மா அப்படின்னு சொல்றோம் உபநிஷதங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயுமே, எல்லாமே ஆச்சாரியன் 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 தான். திரும்ப திரும்ப ஆதியிலேந்து அந்தம் வரைக்கும் ஆச்சாரிய பலம்தான். குருவை ஏன் பிரம்மா அப்படின்னு சொல்றோம்னா, பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. குரு அந்த மாதிரி நம்முடைய மனசுல பக்திய சிருஷ்டிக்கிறார். சாதாரணமா பக்தின்னு நாம ஒரு கற்பனை வச்சுருக்கோம், சோ இந்த ஸ்லோகம் எல்லாம் படிச்சாச்சு, டெய்லி இந்த ருட்டீன் பூஜை எல்லாம் பண்ணியாச்சு, ஓகே ரைட், சுவாமிக்கெல்லாம் முடிச்சாச்சு, சுவாமி கதவை சாத்தி வச்சிடணும், திருப்பி சாயங்காலம் 6 மணிக்கு ஆச்சுன்னா விளக்கு ஏற்றணும். சோ பகவானுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைமிங்ஸ் வச்சிருக்கோம். இதுதான் பக்தின்னு நாம ஒரு கற்பனையில இருக்கும். அது இல்லாதபடி உண்மையான பக்தினா என்ன, அதை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சிருஷ்டிக்கிறாராம். அதனால குரு பிரம்மா, பக்தி, ஞானம், வைராக்கியம். நமக்கு ஞானம்னா பல சந்தர்ப்பங்கள்ல புக்ல படிச்சு நமக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் ஞானம் நினைச்சிருக்கோம். ஞானம்ன்றது ரியலைசேஷன், புக்ல படிக்கிறதுன்றது புத்திக்கு வேலை, ஞானம்ன்றது மனசுக்கு வேலை. ரெண்டுக்கு அடி வித்தியாசம் உண்டு. நாலேஜ் கேதரிங் ஞானம் இல்லை. நாலேஜ் எல்லாத்தையும் எது எது, இத்தனை புஸ்தகம் இருக்கு, இத்தனை ஸ்லோகம் இருக்கு, அது கிடையாது. ரியலைசேஷன், ரியலைசேஷன் தான் ஞானம். இது இப்படித்தான் வெயில்னா அப்படித்தான் இருக்கும், மழைனா அப்படித்தான் இருக்கும், வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும், சரீரம்னா இவ்வளவுதான், புத்தினா இவ்வளவுதான், வியாதினா இவ்வளவுதான், மனசுனா இவ்வளவுதான், இது இன்ன தன்மை உடையதுன்னு ரியலைஸ் பண்றது ஞானம். இப்ப டிவியை போட்டா காத்து வரும், யாரும் எதிர்பார்க்கறது இல்லையா? டிவி போட்டா சவுண்ட் வரும், பிக்சர் வரும். ஏசியை போட்டா சில்லுன்னு காத்து வரும். வாஷிங் மிஷினை போட்டா துணி துவைக்கும். சோ இது இதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு அதனுடைய உண்மையான தன்மைய உள்ளபடி உணர்தல் ஞானம். ராத்திரினா அப்படி இருக்கும், வெயில்னா சுடும், இதுதான் ஞானம். யாராவது வெயில் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா அவளை பைத்தியம்னு சொல்லிடுவோம். சோ அத ஆஸ் இட் இஸ் ரியலைஸ் பண்றது ஞானம். அந்த பக்தி, ஞானம், வைராக்கியம். பல சந்தர்ப்பங்கள்ல வைராக்கியம் நம்ம பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா ஆத்துல இருக்கோம் வந்துருக்கோம், இனிமேல் உன் முகத்தை முழிக்கிறேனா பாரு, இனிமே உன் வீட்டு வாசப்படியை மெடிக்கிறேனா பாரு, இதுக்கு பேர்லாம் வைராக்கியமே இல்லை. இதுக்கு பேர் வைராக்கியத்தை சேர்த்தியே கிடையாது, இதெல்லாம் நீராப்பு. இதெல்லாம் வைராக்கியத்தை சேர்த்தியே கிடையாது. வைராக்கியம்னா ஓகே, இந்த விஷயங்கள் இவ்வளவு தூரம் அனுபவிக்கலாம், இதுக்கு மேல இது அவசியம் இல்லை. டயபெட்டிஸ் காலை வச்சு சொல்லணும், ஓகே டாக்டர் சொல்லிட்டா இனிமேல் ஸ்வீட்டை குறைச்சிக்கணும் அப்படின்னு மென்டலி செட்டில் ஆகி ஸ்வீட்டே வேண்டான்னு ஒரு முடிவு வந்தா வைராக்கியம். ஸ்வீட்டும் சாப்பிட்டுமே இன்சுலினும் போட்டுமே அது பேர் வைராக்கியம் இல்லை. ஓகேவா? வைராக்கியம்ன்றது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு விஷயம். சோ இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம், இத அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்குள்ள சிருஷ்டிக்கிறார். ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஒரு மனுஷா வந்து அவாவாளுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி, அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, கற்பனைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை ஹோல்டு பண்ணி ஓடிட்டு இருக்கும். திடீர்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா பயமா இருக்கும். குருவுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் உண்டு. இதெல்லாத்தையும் மாத்தி புதுசா ஆரம்பிக்கிறது ஸ்கிராச்ன்றது ரொம்ப கஷ்டம். குரு ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறார், புதுசா ஆரம்பி அப்படின்னு. அதனால குரு பிரம்மா, குரு விஷ்ணு. விஷ்ணுவுடைய தர்மம் எல்லாத்தையும் காப்பாத்துறது, ரட்சிக்கிறது, மெயின்டைன் பண்றது. விஷ்ணுவா இருந்து குரு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பக்தி வரும், இந்த பக்தி வந்தோடனே அப்படியே அகம்பாவம் வர ஆரம்பிச்சிடும். இது இது வரும்போது சைமல்டேனியஸ் அதுவும் வரும். இது வந்து இதை ஓவர் டேக் பண்ணி பக்தி இல்லாம பண்ணாதபடி இந்த பக்தியை ஜாகிரதையா அந்த முள்வேலி போட்டு புதுசா வளர்ற செடியை காப்பாத்தணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பக்தியை லேசா அப்படி தண்ணி விட்டு ஜாகிரதையா பாதுகாத்து பூச்சியெல்லாம் அடிக்காம, இந்த அகம்பாவம், மமக்காரம், இதெல்லாம் ஒரு பூச்சி அடிக்கிற மாதிரி அதெல்லாம் அப்பப்ப கிள்ளி போட்டு சோ காப்பாத்துறது, அந்த மாதிரி பண்றதுனாலே குரு விஷ்ணு. இது எக்கோ குறைக்கணும் அந்த பேஸ், அதனாலதான் டும் டும்ன்றது. சோ குரு விஷ்ணு, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, சிவபெருமானுடைய தர்மம் எல்லாத்தையும் அழிக்கிறது, கெட்டதல் எல்லாத்தையும் அழிக்கிறது. சம்ஹார மூர்த்தி ஆசுதோஷி அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரத்திலேயே கோபம் வந்துடும், சீக்கிரத்திலேயே சந்தோஷம் அடைஞ்சிடும். அப்படி ஒரு குவாலிட்டி சிவபெருமானுக்கு. கெட்டதெல்லாம் உடனே அழிச்சிருவார், யோசிக்கவே மாட்டார். வீரபத்ரனா வந்து தலையை தீவிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு தைரியம் வேணுது. இப்ப நமக்கே அகம்பாவம் இருக்கு, எவ்வளவு ஈகோ இருக்கு, நமக்கு தெரிஞ்சவா யாராவது நம்மள எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களை மாதிரி உண்டா, உங்களை மாதிரி ஸ்லோகம் சொல்ல முடியுமா? இப்படியே சொல்லி சொல்லியே நம்மள அசுரன் ஆக்கிடுவான். நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் அப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கோம். நம்மள அசுரால் ஆக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பான். யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து என்ன பெருசா ஸ்லோகம் சொல்றேன்னு சொல்லியாச்சுன்னா விட்டுருவேல் சொல்லுங்க வேலை, அவ்வளவுதான். அவளை பத்தி ஊர் முழுக்க எல்லா பத்தியும் சொல்லி முடிச்சுட்டு அவள் அசுரால் நிரூபணம் பண்றதுன்னு பிளான் பண்ணி நீங்க அசுரால் ஆயிடுவீங்க. சோ அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, மத்தவா யாருமே நம்முடைய குற்றங்களை குறைகளை நேரடியா தப்புன்னு சொல்ற தைரியம் கிடையாது. ஆத்துக்காரர்கிட்ட சொல்லிட முடியுமா? மாமி கிட்ட சொல்லிட முடியுமா? குழந்தைகிட்ட சொல்லிட முடியுமா? குழந்தைகிட்ட ஒரு வேலை வாங்கினா சமத்தாச்சு அம்மா சொன்னா கேத்தி எவ்வளவு தாசா பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பெற்றதுதான் அது ஒண்ணு. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கறது இவ்வளவு தூரம் அதை தாசா பண்ணி தடவி கொடுத்து ஒழுங்கா தண்ணி எடுத்து கொண்டு வா அப்படின்னா அது உருன்னு ஓரத்துலேயே உட்காந்து. அப்ப ஒரு தைரியம் இல்ல நமக்கு, கண்ணுக்கு எதுக்கு அடிய பேர் தவறு பண்றான்னு தெரியறது, அவ ஈகோயிஸ்டிக்கா இருக்கான்னு தெரியறது. பேசக்கூடிய தைரியம் சத்தியமா எதுக்கு கெடுத்துக்கணும்? நமக்கு அவளால காரியம் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பிடிச்சிருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா குரு என்ன பண்றாரோ அந்த அகம்பாவத்தை முளையிலேயே கிள்ளி எறிகிறார். தப்புதான், இது நியாயம் இல்லை அப்படின்னு தைரியமா பட்ட வர்த்தனமா அடிக்கிறார். அதனால நம்முடைய அகம்பாவம், மமக்காரம், இதெல்லாம் கிள்ளிண்டே இருக்கணும். அந்த களை பிடுங்கிற மாதிரி செடியை மட்டும் வச்சா போதாது, நல்ல பயிரை வரைச்சுட்டா மட்டும் போதாது, அது நடுநடுற தேவையில்லாத களைகள்லாம் முளைக்கும் பாருங்கோ, அதை எடுத்துட்டே இருந்தா தான் இந்த பயிர் நன்னாகும். விதை விதைக்கிறது முக்கியம், அழகா செடி வளர்க்கும் போது உரம் தண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டியது முக்கியம், களை பிடுங்கிறது முக்கியம். சும்மா இல்ல, உலகத்தே டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா குருவா இருக்கிறது தான். குருவா இருக்கதான் ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் சொல்ற குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம். இந்த மூணு காரியத்தை தான் பிரம்மம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மூணு காரியத்தை குரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பண்ணிட்டு இருக்கான். அதனால குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு வேணும், நமக்கு எல்லாம் தோணும் பகவானுக்கு நமக்கு நடுவர் ஒரு மீடியேட்டர் வேணுமா, இது ஒரு பெரிய கேள்வி வந்து கலியுகத்துல. எனக்கு எதுக்கு யார் சத்குருன்னு நம்புறது, இது ஒரு பெரிய கேள்வி வந்துவிடும். யார் சத்குரு, யார் நல்ல குரு, யார் வேஷம் போடுறா, யார் கமர்ஷியல் குரு, யார் கார்பரேட் குரு, நிறைய வந்துருது. இப்ப குருவிலேயே நிறைய கிளாஸ்ல வந்தாச்சு, கார்பரேட் குரு, கமர்ஷியல் குரு, ரைட், நிறைய உண்டு. இதெல்லாம் தாண்டி சத்குருன்னு ஒரு லட்சணத்தை எங்க தேடுறது? அதனால எனக்கு மீடியேட்டரே வேண்டாம், பகவானே குரு அப்படின்னா தெரிவித்து வராது. லௌகிகமா ஒரு சமையல் கத்துக்கணும் அப்படின்னா அதை தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு சொல்லணும், உப்பு போடு, சக்கரை போடு, ஒரு டம்ளர் ஜலம் எடுத்துக்கோ, இல்லாட்டி நான் புக்கை பார்த்து நான் படிச்சு பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். அழகா முதல்ல பாத்திரத்தில் அடுப்பை வைக்கவும், தண்ணீரை விடவும், உப்பை போடவும், காயை போடவும், மூடி வைக்கவும், எல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு, ஒண்ணுமே ஆகல. கடைசியில் பார்த்து அடுப்பை பத்த வைக்கல, அவ்வளவுதான். இதே கூட ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோயே, முதல்ல அடுப்பை பத்த வை, பாத்திரத்தை வை, ஜலம் விடு, கூட இருந்து ஒருத்தர் கைட் பண்றது வேற, புக்கை படிச்சு நாமா பண்றது வேற. ஒரு நாளும் புக்கை படிச்சு பகவான அடைய முடியவே முடியாது. நன்னா ஞாபகம், புக்கை படிச்சு குழம்பினவா கோடி பேர் உண்டு. புக்கை படிச்சு இல்ல பகவத்கீதையா நீங்க படிங்கோல, அப்புறம் திரும்பி பகவத்கீதை படிக்க ஆசையை விட்டு போடும். என்னமோ சொல்றான் பகவான், ஆரம்பத்துல ஒன்னு சொல்றான், மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பார் பகவான். கர்மயோகம் வசத்தி, ஆத்மயோகம் வசத்தி, ஞான யோகம் வசத்தி, பக்தி யோகம் வசத்தி, அர்ஜுன தலையில கடைசியில கை வச்சு விடுறான், என்னதான் சொல்ல வர. அப்புறம் பகவான் சொல்றான், மாமேகம் சரணம் விரத. இது ஆரம்பத்தையே சொல்ல வேண்டியதுதானடா, ஆரம்பத்தே சொல்ல வேண்டியது. கர்மயோகம், ஆத்மயோகம், ஞான யோகம், ஞானம் எல்லாம் சொல்றான், ராஜ வித்யா, ராஜமுக்கிய யோகம் இவ்வளவும் பேசுறான். பேசிட்டு கடைசியில ஒண்ணு வேண்டாண்டா, மாமேகம் சரணம் விரத மா சுச்ச அப்படின்றான். அர்ஜுன் கிட்ட பகவான் கேட்கிறான், சரிடா எல்லாம் புரிஞ்சுதா, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுது, நீ சொன்னா பண்ணணும், கரிசே வசனம் தவ, சண்டை போடுறோட போடுறோம் அவ்வளவுதான். அவனுக்கு ஞானம் வந்ததா பக்தி வந்ததா தெரியாது, நீ ஏதோ சொல்லிட்டா பண்றேன், இதுக்கு மேல புரியலன்னா திருப்பி ஆரம்பிச்சுடா மறுபடியும் முதல்ல இருந்து. அந்த தைரியம் எனக்கு இல்லப்பா. அதனால கரிசே வசனம் தவன்றான். படிச்ச ஒரு விஷயத்த நம்மளால கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. கார் ஓட்டுவது எப்படின்னு புஸ்தகத்தை படிச்சு ஓட்ட ஆரம்பிச்சோம்னா கதை அவ்வளவுதான். சைக்கிள் ஓட்டுவது எப்படி, முதலில் ஹேண்ட்பாரை பிடிக்கவும், கடலில் கால் வைக்கவும், இடுப்பை வளைக்காமல் இருக்கவும், இப்படிலாம் பண்ணணும்னா ஸ்டாண்டு போட்டு தான் வண்டி ஓட்டும். சைக்கிள் வந்து ஸ்டாண்ட் போட்டு அப்படி ஜாலியா ஓட்டிகிட்டே இருக்கலாம், வண்டி ஓடாது, ஆனா வண்டி ஓடும், ரெண்டு அவர் தான். ஸோ புக்கை வச்சுட்டு முடியாது. அதே சைக்கிளை பத்தி நமக்கு ஒரு நாலேஜுமே வேண்டாம். சைக்கிள்ல பெடல் இது, ஹேண்ட்பார் இது, எப்படி அந்த வீல் சுத்துறது, இதுக்கு அதுக்கு என்ன செயின் இருக்கா, எது பிரேக் பிடிக்காது, பிரேக் டெக்னாலஜி ஒண்ணுமே நமக்கு தெரிய வேண்டாம். ஆனா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் ஏறி உக்கார செஞ்சு ஓட்டு பிடி, கவலைப்படாதே, இடுப்பை பிடிச்சிட்டு இடுப்பை சைட்டாவே, ஹேண்டில் பார் அப்படி பிடிக்காது, உடம்ப சாய்க்காதே, அப்பதான் இப்படிதான் பண்ணுவோம். சைட்டா உட்காந்து இப்படியே உட்காந்து இருப்போம். கூட ஒருத்தர் நின்றுண்டு அழகா சொல்லி கொடுப்பா, சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிய விட்டு 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 நமக்கு பேலன்ஸ் கொடுப்பான். நம்மளா பேலன்ஸ் பண்ண பழகல, சைக்கிள் ஓட்டும் போது நம்மளா பேலன்ஸ் பண்ணல, கூட ஓட்டுறவா கொஞ்சம் கொஞ்சமா, முதல்ல ஹேண்ட்பேக் இருக்க கையை எடுப்பா, அப்புறம் பின்னாடி இருக்க கையை கொஞ்சம் விடுவா, டக்குன்னு பிடிச்சுவா, கொஞ்சம் விடுவா, பிடிப்பா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. சோ ஒரு சின்ன விஷயம் சைக்கிள் ஓட்டுறது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்ப இதுக்கே அதை பத்தி அனுபவம் உள்ள, அதை பத்தி விஷயம் தெரிஞ்சவா சொல்லி கொடுத்தாதான் ஈஸியா இருக்கு. ரொம்ப சமப்படவே வேண்டாம், ஈஸியா கத்துடலாம். அவ பெருசா அந்த சைக்கிளை பத்தி படிச்சிருக்கணும், பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், கிராவிட்டி போர்ஸ் இந்த பக்கம் சாந்தா அப்படி சாயிரம் உட்காந்து 45 degrees 90 degrees எல்லாம் டயக்ராம் எல்லாம் போடவே வேண்டாம். இந்த மாதிரி இப்படி நீ போனனா இப்படி சாஞ்சனா இப்படி விழுவாய், அதனால டேர்னிங்ல இப்படி சாயணும்னா சொல்லி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பெருசா அவரோட இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒண்ணுமே சொல்லி கொடுக்க வேண்டாம், வெறுமை இப்படி ஓடுன்னு சொல்லி கொடுத்துட்டா வந்து. இப்ப ஒரு சாதாரண விஷயம், உலகாயதமான விஷயம், இது ஒன்றும் பெருசா ஜென்மாவோட எல்லா சந்தர்ப்பத்திலையும் யூஸ் ஆக போற விஷயம் இல்லை. எப்பயோ வெளில போறோம், சைக்கிள் ஓட்ட போறோம், அதுக்கப்புறம் வண்டி இப்படிதானே. அப்ப அதுக்கே ஒரு ஆள் வேண்டி இருக்கு, அதை பத்தி விஷயம் தெரிஞ்சுவா வேண்டி இருக்கு அப்படின்னா குரு. எதுக்கு வேணும்னா பரபிரம்மம், அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். எங்க இல்லை, அது இல்லாத ஒரு இடம் லோகத்துல கிடையாது. பூவுல இருக்கு, டிரெஸ்ல இருக்கு. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்றார். சாப்பிடுற சாப்பாடு கண்ணன், நமக்கு தெரியறதா, பருகும் நீர் கண்ணன்றார். நமக்கு சில் வாட்டர், ஐஸ் வாட்டர், இது நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மினரல் வாட்டர் இப்படிதானே தெரியறது. இது நல்ல ஆத்து தண்ணி, இது கணத்து தண்ணி, இது கடல் தண்ணி, உப்பு கரிக்கும், இப்படிதான் கிளாசிஃபை பண்ண முடியறதே ஒழிய இது பிரம்மம்னு தெரியலையே. ஆபோ இஷ்டாமயா புவகன்னு சொல்றோம், ஆனா அது பிரம்மம்ன்ற சிந்தனை வரலையே. அப்ப ஆழ்வார் சொல்ற உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். வெற்றிலைன்ற ஒரு போக வஸ்து, சம்சாரிகள் போட்டுக்கிற தாம்பூல வஸ்து, அந்த தாம்பூலம் வரைக்கும் கண்ணன் அப்படின்ற. இப்ப இத உணரணும் அப்படின்னா இத பத்தி பேசுறவா இருந்தாதானே உணர முடியும், தெரிஞ்சவாதானே பேசவே முடியும். அப்ப அவளோட இருந்தாதானே இத பத்திய ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த பக்தின்ற விஷயம், பகவான்ற விஷயம் பேசுறதுனாலயோ யோசிக்கிறதுனாலயோ வரக்கூடியதில்லை, உள்ளுக்குள்ளே இருந்து ரியலைஸ் பண்றது. தூங்குவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 5 மணி நேரம் உபன்யாசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? தூக்கம் வந்து தானா தூங்கிடும், அதுக்கு மேல யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பசிக்கு எப்படின்னு யோசிக்கணுமா? அது குறித்தா டிஸ்கிரைப் பண்ணணுமா? 5 மணி நேரம் உட்காந்து பசி வந்தா தானா சாப்பிட போறோம், அவ்வளவுதான். பகவான ரியலைஸ் பண்ணணும், அதுக்கு சத்குரு சத்தியமா அவசியம். நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த குலமா இருந்தாலும், நம்ம பெரிய மகாத்மாக்கள் குலத்திலேயே கூட பிறந்திருக்கலாம், கேரண்டியா. ஆனாலும் ஒரு பிராக்டிக்கலா பிரத்யக்ஷத்துல ஒரு குரு இருந்து வழிகாட்டினால் ஒழிய பிரம்மம்ன்ற ஒரு விஷயம் புரியாது. அது இல்லாத இடம் கிடையாது, அது பண்ணாத வேலை கிடையாது, சர்வம் அப்படியே வியாபிச்சு கிடக்கிற ஒரு வஸ்து. அதுதான் பூர்ணமிதம் பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிரம்மம் தான் எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கு. அதை உணரணும், அதை அனுபவிச்சுட்டோம்னா அபாடான் பெரிய ஆனந்தம். அதுபோல ஒரு சுகம் லோகத்துல எதுவுமே கிடையாது. குரு என்ன பண்றா அப்படின்னா, நம்ம மனச புத்திய வாழ்க்கைய சிந்தனைய பகவான் பக்கம் திருப்பி விடுறார். டேக் டைவர்ஷன் அப்படின்னு இங்க அதால நடக்கலாம், டேக் டைவர்ஷன் அப்படின்ற இல்லையா. நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயமா ஓடிண்டே இருக்கும். ஆக்சுவலா பிரம்மத்தை விட்டு ஓடிட்டு இருக்கோம், ஆனந்தத்தை விட்டுட்டு ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கோம், சந்தோஷத்தை விட்டுட்டு சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோம், நிம்மதியை விட்டுட்டு நிம்மதியை தேடிட்டு இருக்கோம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது. தெரியுமா, நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கிறது, வெளியிலேருந்து எதுவுமே வரப்போறது இல்லை, எல்லாமே உள்ளுக்குள்ளேயே கொட்டி கிடக்கு. ஆனா இங்க விட்டுட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கோம், என்னமோ தெரியல, மனசே சரியில்லை, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும். மனசுக்கும் டிவிக்கும் சம்மந்தமே கிடையாது, அது ஒரு அச்சேதன வஸ்து. அவன் போடுற ப்ரோக்ராம் அவனுக்கு என்ன டிஆர்பி ரேட்டிங் கிடைக்குமோ, அவனுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பணம் கிடைக்குமோ, அதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் போடப்போம். நம்ம மனசறிஞ்சு ஒன்றும் டிவி பேச போறது இல்லை. மனசு பெரிய துக்கமா இருக்கும்போது டிவி வந்து சமாதானம் சொல்லி தடவி கொடுத்து கவலைப்படாது, டோன்ட் வரி பி ஹாப்பி தான் சொல்ல போறது. நம்ம துக்கத்தையும் அது இன்னும் துக்கத்தை ஏற்றி விடுற மாதிரி ஏதாவது நியூஸ் போட்டு விட்டுருவோம், எல்லாமே ரிசெஷன்ல இருக்கு அப்படின்னா போச்சு, அவ்வளவு இருக்கிற கொஞ்ச நஞ்சு ஆசையும் நம்பிக்கையும் துக்கம் ஜாஸ்தியா போயிடும் இல்லையா. அப்ப ஒரு அச்சேதன வஸ்துனாலே நமக்கு சமாதானம் இல்லை, ரொம்ப துக்கமா இருக்கும். அப்ப ஏசி சுகம் கொடுக்கறதா, ரொம்ப மனசு நொந்து போய் கிடக்கிறோம், அப்ப ஆனந்தமா ஏதாவது ஒரு மியூசிக் கேட்க தோன்றதா இல்லையே. அப்ப உள்ளேந்து ஏதாவது ஒரு சமாதானம் எங்கேயாவது கிடைச்சா தேவலேன்னு தெரியும் இல்லையா. அப்ப இது எங்க இருந்து வெளியிலேருந்து நமக்கு ஆனந்தம்ன்றது ஒண்ணு கிடையாது, நாம கற்பனை பண்ணிக்கிறோம், இப்படி பழகிட்டோம், இது ஆனந்தம், இப்படி இருந்தா நிம்மதி. உள்ளுக்குள்ளேந்துதான் ஆனந்தம், உள்ளுக்குள்ளே இருந்துதான் உற்சாகம், உள்ளுக்குள்ளே இருந்துதான் நிம்மதி, உள்ளுக்குள்ளே இருந்துதான் பலம், எல்லாமே உள்ளே இருந்துதான் வர்றது, வெளியிலேருந்து இல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். அப்ப இந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் பக்கம் நம்மள திருப்பி விடுறார். இந்த குழந்தைகள்லாம் எங்கேயாவது ஓடும் சமயத்துல, குட்டி குழந்தையா இருக்கும், எல்லாருக்குமே அந்த விளக்குடைய ஜோதி பார்த்து அது என்னமோ ஜாலியா இருக்கும், அது போய் தொடணும், அது எடுத்துக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கும், குடு குடுன்னு ஓடும், அம்மா தூக்கி நூறுவா, உஷ் தொடாது ஊச்சுடுவா, அதுக்கு உஷும் புரியாது ஊவும் புரியாது சுடுமும் புரியாது, அம்மா என்னமோ சொல்றா 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 சொல்லிட்டு அம்மா விடவே மாட்டா இல்லையா. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தப்பான வழியில போவோம், குரு பிடிச்சு 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 கொண்டு வந்து பகவான் பக்கம் நம்மளை திருப்பி விடுறான். நம்மள ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பகவான் பக்கம் அப்பப்ப திருப்பி 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 விட்டோம்னா போதும், தானாகவே பகவானிடத்துல மனசு போகும். நம்ம இப்படிதான் ஓடிட்டு இருப்போம், பல கோடி ஜென்மாவா தேவையில்லாத விஷயங்கள்ல ஓடி ஓடிய பழகிட்டோம். இப்போ நல்ல விஷயங்கள் டக்குன்னு நம்மளால போக முடியாது, நம்மளே சொல்றோம். நானும் நினைக்கிறேன் காலையில எழுந்து டெய்லி சோகம் சொன்னோம் நினைக்கிறேன், சங்கல்பம் எல்லாம் பண்ணிப்போம், நியூ இயர் ரெசல்யூஷன், இந்த நாள் இந்த நாள் இனிய நாள் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன், நாலு நாள் நன்னா தான் ஓடும், 5வது நாள் கொஞ்சம் அப்படி பரவாயில்ல, 4 நாள் சொல்லணும் அப்படியே அந்த கிரேட் 4 நாள். ஆனா டெய்லி உனக்கு தெரியுமா நியூ இயர் ரெசல்யூஷன், டெய்லி பகவத்கீதை வாசிக்கிறேனும், 5வது நாள் போனே வராது, ஏன்னா படிக்கல, 6வது நாள் பாதி நிற்கும், 7வது நாள் அப்புறம் சரி அப்புறம் படிச்சுக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நம்ம வேணுட்டே உடனே சமாதானப்படுத்திப்போம், நான் ஒன்னும் வேணுட்டே பண்ணாம இல்லையே, டைம் இல்ல, பார்த்து கெஸ்ட் வந்துட்டா, பார்த்து கெஸ்ட் வந்தாலும் ஆய் போறோம், மூச்சா போறோம், அம்மம் சாப்பிடறோம், டிவி பாக்குறோம், போன் அட்டன் பண்றோம். அப்ப ஏன் கீதை மட்டும் படிக்க முடியாதா? கீதையோ உடவர் மேபி கீதையோ நாராயணியமோ சம்திங் சகசனாம ஏதோ உண்டு. அப்ப இதெல்லாம் மட்டும் பண்றதா இல்லையா? என்ன ஆத்தி கெஸ்ட் வந்துட்டா நான் நல்லா தூங்க மாட்டேன்னு சொல்றோம், நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ண, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்க வேணா டிவி பாருங்க, டிவி சமத்தா போட்டு நம்ம போய் படுத்துட்டு சேஃபா. சோ அப்ப இதெல்லாம் விட முடியாது, அப்புறம் பகவானை மட்டும் விடணும். இந்த மனசு என்ன ஆகும்னா, இந்த பகவத் விஷயத்துல நல்ல ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்கிறது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் நம்ம பாக்குறோம், தப்பிக்கிறோம். ஆனா அது என் மேல தப்பு இல்லைன்னு சொல்றது ஒரு விடியா இருக்கும், என்ன வேணா பண்ணுவேன் ஆனா என் மேல தப்பு இல்லப்ப, ரொம்ப சேஃபா ஒரு பிளே பண்ணும். ரொம்ப சமத்து தெரியுமா, நம்ம எல்லாம் மகா சமத்து யாரும் நம்ம தான், எல்லாம் பண்ணுவோம் ஆனா என் மேல தப்பே இல்லை அப்படின்னு. ஏ சத்தங்கத்துக்கு வரல அப்படின்னா, வர முடியலன்னு நாங்க ஏன் கேட்கிறோம்? சமயத்தில் சில பேர் சத்தங்கத்துக்கு லேட்டா வருவோம், ஏன் லேட்டுனா, லேட் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னா கேட்கணும், அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு பதிலா, இது எந்த விதத்துல பதிலாக சொல்லுங்க. சோ இப்படி எல்லா விதத்திலயுமே நாம இப்படி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கும். எதுல எஸ்கேப் ஆகணும்னா, நம்ம வாழ்க்கையினுடைய விஷயத்துல, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணுக்கு எஸ்கேப் ஆகல. எந்த பர்பஸ்க்காக நம்ம வந்தோமோ அந்த பர்பஸ தொலைச்சிட்டோம், தொலைச்சிட்டு ஓடிண்டே இருக்கும். எங்க 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 ஓடுறது, எவ்வளவு தூரம் ஓடுறது? அப்ப குரு என்ன பண்றாரா, நமக்கு இந்த பர்பஸ புரிய வைக்கிறா, நீ வந்தது பகவானுக்காக, பகவானும் கூட இருக்கான் அப்படின்னு புரிய வச்சு நம்மள பக்குவப்படுத்துறா. அந்த பக்குவம், பக்குவப்படுத்த பெரிய விஷயம். உலகத்தை எல்லாத்துக்குமே ஒரு பக்குவம் வேண்டி இருக்கு இல்லையா? ஒண்ணு அவசரம், இல்லாட்டி எதிர்பார்ப்பு, இல்லாட்டி ஏமாற்றம். குரு என்ன பண்றாருன்னா, நம்மள அப்படியே பக்குவப்படுத்துறா. ரொம்ப அழகா மதுரகவியாக சொல்ற, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். சுவாமி நம்மாழ்வாரை பத்தி சொல்ற, குருவுக்கு நம்மளால ஒரு பிரயோஜனம் இல்லை, மற்றவாளுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு, குருவுக்கு நம்மளால இன்னும் வேலைதான் ஜாஸ்தி. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் அப்படி சொல் பேச்சா கேட்கிறாள்னா, அவளுக்கு எது சௌகரியமா அது வரைக்கும் எடுத்துக்கும், எதெல்லாம் உண்டு அது மட்டும் எடுத்துட்டு அது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். போ போய் சொல்ல, நீ உருப்பட மாட்டேன்னு தள்ளி விடுறது இல்லையே, அதான் குரு. நம்ம கூட சொந்தக்கார யாரா இருப்பா, கெட்ட பழக்கத்தை அடிமையா இருப்பா, இல்லாட்டி அவன் நடவடிக்கை சரியா இருக்காது, சொல்லி சொல்லி பார்ப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இனிமேல் அவாகிட்ட நம்ம கலந்துக்க வேண்டாம், நம்மள சேஃப் கார்ட் பண்ணணும்னு ஒதுங்கி வந்தோம். இதான் நம்ம பண்றது. அவ சரியில்லை, நம்ம மேல விழுந்து அவளோட போராடி அவளை சரி பண்ணி லைஃப்ல அவளை செட்டில் பண்றதுன்னா சத்தியமா முயற்சி பண்ண மாட்டோம். கூட போற அண்ணனா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஒரு லெவலுக்கு மேல அவளால பிரச்சனைன்னா நம்மள ஒதுக்கிண்டு கேட்டா துஷ்டனை கண்டா தூர விளக்கணும், சேஃபா தள்ளிடுவோம். இது யார் துஷ்டன் தான் தெரியல, ஒதுக்கிறவா துஷ்டனா ஒதுங்கிறவா துஷ்டனான்னு தான் தெரியல, சேஃபா சொல்லிடுவோம், துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு ஒதுங்கி போயிடும். ஆனா குரு அப்படி இல்லை. இங்க ஆதி காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு மகாத்மாவும் ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில வசத்தரத்துக்கு அத்தனை பாடு அத்தனை பாடு படுறான். அதனாலதானே பகவானே ராமனா கிருஷ்ணனா வரும்பொழுதும் ஒரு குருவை பிடிச்சு நிக்கிறான். பகவானுக்கு என்ன அவசியம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, அவன் தான் ஆதி குரு, எல்லாருக்கும் ஆதி குரு அவன்தான். ஆனா அவனே பூலோகத்துல மனுஷனா வரும்பொழுது வசிஷ்டர்னு ஒரு குருவை பிடிச்சிருந்து ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வரான். அவ்வளவு அழகா ராமன் சொல்றான், சத்குரு ஒரு நாளா வசிஷ்டர் கிட்ட போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டு கேட்டு நடந்துக்கிறான் ராமன். ராமச்சந்திரமூர்த்திக்கு அவசியமா அப்படின்னா, மனுஷனா வந்தாச்சுன்னா குரு அவசியம். பகவான் இப்பேற்பட்டவன் ராமச்சந்திரமூர்த்தி, அவன் சொல்றான் குரு பலம் அப்படின்னு. குரு இட்ட வழக்கா இருக்கா விஸ்வாமித்ர மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை ரொம்ப ஆச்சரியம். பாலகாண்டம் முழுக்க பார்த்தேன்னா விஸ்வாமித்ர பிரபாவம் தான் ஜாஸ்தி, ராம பிரபாவம் கொஞ்சம் தான். சம்சேப ராமாயணம் முதல்ல ஃபுல்லா 100 ஸ்லோகத்துல கடகடன் ராமாயணம் ஓடிடும். அப்புறம் ராமன் பிறந்து கிளம்புவான் பாருங்க, அங்கேருந்து ஆரம்பிக்கும் விஸ்வாமித்ர பிரபாவம். நடுநடுல மட்டும்தான் ராமனுடைய பிரபாவம் வருமே ஒழிய, ஆல்மோஸ்ட் ஒரு 75% விஸ்வாமித்ரருடைய பிரபாவம் தான் ராமாயணம் பாலகாண்டத்துல. விஸ்வாமித்ரர் பெரிய ராஜா, கௌசிக ராஜா. வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறார், அப்ப வசிஷ்டர் அவருடைய பரிவாரம் முழுக்க எல்லாருக்கும் ஆகாரம் போடுறா, யாருக்கு என்ன ஆகாரம் பிடிக்குமோ அந்த ஆகாரம். ரொம்ப கஷ்டம், அப்படி ஒரு மெனு அப்படி ஒரு விருந்து கொடுக்கறது, பஃபேன்னு பண்றோம், என்ன பிடிக்கிறதோ எடுத்துக்கோங்க தான், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு கொடுக்கறது கிடையாது. இவ்வளவு வச்சிருக்கோம், உனக்கு என்ன பிடிக்கிறதோ சாப்பிட்டுக்கோ அவ்வளவுதான். வசிஷ்டர் அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான ஆகாரம் எல்லாம் கொடுத்துடுற அசந்து போற கௌசிகர். அப்ப கௌசிகர் தான் பேர் அவருக்கு. அப்ப அவர் கேட்கிற எப்படி முடிஞ்சதுன்னு அவர் சொல்றார், என்கிட்ட அழகான ஒரு தெய்வ பசு இருக்கு, அந்த நந்தினி அந்த தெய்வ பசு தான் எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னு ஒன்னு கௌசிக மகாராஜாவுக்கு ஆசை வந்துடுத்து. இந்த கொடுத்துருக்கோம் என்கிட்ட இவ்வளவனா பணம் தரேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். இப்படி பாக்குறா டக்குன்னு கொடுத்துடலாம் பெரியவாளுக்கு என்ன, வசிஷ்டர்லாம் சர்வசாதாரமா இதெல்லாம் கொடுத்துட்டா இவர் நந்தினியை கொடுத்தா காமதேவியே வந்து உட்காந்துருவான். ஏன்னா அத்தனை ஒரு பலம் உண்டு வசிஷ்டருக்கு, அத்தனை விசேஷமான வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மசம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோடிதின்னு வசிஷ்டர் ஆரம்பிச்சுதான் வியாசருக்கெல்லாம் இன்ட்ரடக்ஷனே கொடுக்கும். வியாசருடைய மூதாதையர் தான் வசிஷ்டன் காண கிடக்கிற வசிஷ்டர் அருந்ததி. அப்ப வசிஷ்டர் இல்ல தர முடியாதுதான், இது நந்தினி பசு, இந்த மாதிரி யாராவது வந்தா கொடுக்கறதுக்காக அன்னம் ஆகாரம் எல்லாம் நாங்கெல்லாம் நிம்மதியா தபஸ் பண்றதுக்கு இந்த சாப்பாடு இந்த டென்ஷன் எல்லாம் இல்லாம இருக்கிறதா இந்த நந்தினி பசு இருக்கு, அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. கௌசிக மகாராஜா என்னமோ எல்லாம் சொல்லி பார்க்கிறார், கடைசியில சொல்றார் ரொம்ப வசதியான வஸ்து எல்லாம் ராஜா கிட்டதான் இருக்கணும், அப்பதான் மெயின்டைன் பண்ண முடியும், எனக்கு வேணும் அப்படின்னு விட்டார். இப்ப தர முடியா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எல்லாம் சொல்லி பார்த்தா ஒன்னும் நடக்கல. கடைசியில அந்த பசுவை இழுத்துண்டு போற இந்த நந்தினி கதர்றது என்ன விட்டுட்டேடான். வசிஷ்டர் சொல்றார், நான் ஒண்ணும் விடவே இல்லம்மா, உன்ன உன்னால காப்பாத்திக்க முடியாதான்னு ஒண்ணு. அந்த நந்தினியோட பசுவுடைய மடியிலேருந்து நிறைய வீரர்கள் வந்து கௌசிகருடைய பரிவாரம் முழுக்கவே துவம்சம் பண்றான். அப்ப பாக்குறார் கௌசிகர், இத்தினோண்டு ஒரு பிராமணன் ஏழை பிராமணன் தாடி வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கா, ஒரு ராஜாவை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பெட்டாலியன் போர்ஸ் இவருக்கு இருக்குன்னா எத்தனை வசதி, எனக்கு இந்த பலம் வேணும்னு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த தபசு தான் அவரை விஸ்வாமித்திரன் ரேஞ்சு கொண்டு போய் விடுறது, இல்லாது சாதாரண ஒரு கௌசிக ராஜா சரித்திரத்துல பெருசா பேர் கூட வந்திருக்காரு. அன்னைக்கு சிஸ்டர் தரமாதேன்னு சொன்னார் பாருங்கோ, அதை அவரை தூண்டி விட்டுடுது, நானும் தபசு பண்றேன் இப்படி தபசு பண்ணி பெருசா பலம் வந்துடுறது. ஒவ்வொரு தடவையும் வசிஷ்டர் கிட்ட வரா, வசிஷ்டர் வாங்கோ கௌசிகரே சௌக்கியமான்ற திரும்பி போய் தபஸ் பண்றார். திரும்பி திரும்பி கடைசியில் ஒரு நாள் ராச ரிஷின்னு தான் சொல்றார், பிரம்ம ரிஷின்னு சொல்ல மாட்டேங்கிறான் வசிஷ்டர் வாயால, பிரம்ம ரிஷின்ற பார்த்தாலா ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேங்கிறார். குருவை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம், நீங்க உலகத்தை யார வேணா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், குரு பரவாயில்ல அப்படிங்கிற அவ்வளவுதானே ஒழிய கொண்டாடவே மாட்டா. நம்மள கொண்டாடினா நமக்கு அதுதான் நமக்கு தெரியுமே, பூமியில கால் நிக்காது, ஒண்ணுமே வேண்டாம் நம்ம ஏதாவது நல்லது பண்றோம் பத்து பேர்ல சொல்லிட்டே இருக்கும், யாராவது கொண்டாடணும் அவளுக்கு ஒன்றும் தெரியல, பொறாமல் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம பண்றதுக்கு ஒரு கிரெடிட் எதிர்பார்த்துட்டே இருக்கும், நம்ம சாப்பாடு இந்த ஸ்திரீகள் ஏதோ ரசம் வச்சிருவா இல்லாட்டி ஒரு குழம்பு வச்சிருவா ஒரு தொகையல் பண்ணிடுவா, நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் விடவே மாட்டா. அது ஸ்திரீகளுடைய சுபாவம், புருஷாவுடைய சுவாவம், ஏதாவது ஒரு புறவை வாங்கி கொடுத்துருவா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குல்லையா டிசைன் என்ன இருக்கு இல்லையா 3000 ரூபாய் 4000 ரூபாய், அது ஒரு கிரெடிட், அந்த கிரெடிட் எதிர்பார்த்துட்டே இருக்கும். சரி நம்ம தர்மம் பண்ணிட்டோம்னு இருக்க முடியறதில்லை. குரு அந்த மாதிரி கொண்டாடவே மாட்டா, ஒவ்வொரு தடவையும் இவர் தபஸ் பண்ணிட்டு வரார். வசிஷ்டர் வாய திறந்து சொல்றதே இல்லை, அதனாலதான் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்குற மாதிரியும் அது ஆத்திர பண்ற காரியத்துக்கெல்லாம் கூட சொல்லிட்டு அதான் வைத்திருச்சு. தபசே பண்றது இல்லை, பண்ணது ஒரு வெத்த குழம்பு ஒரு பருப்பு தொகையல், இந்த மனுஷன் கையில வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம் வாங்குற மாதிரி ஒரு பருப்பு தொகையிலாம் பிரம்மரிஷி பட்டம் கொடுக்க முடியுமா, யோசனை பண்ணி பாருங்க. ஆபீஸ்ல யாராவது பாஸ் ஒண்ணுமே சொன்ன வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி என்ன தபசு பண்ணிட்டு உங்களுக்கு வேலையாகணும் டப்பு வேணும் அதுக்காக போனேன், என்னமோ பெரிய தியாகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபீஸே கத்தியில் இருக்க, ஆபீஸே கத்தியில் இருந்தாலும் அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லையே, அப்படியே சர்வம் பரித்தியாகம் பண்ணிட்டா உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒண்ணும் கிடையாது. சொல்றதுக்கெல்லாம் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் எங்க வேணா பாருங்க, இந்த கான்டெஸ்ட் எங்கதான் சொல்றது அவசியம் எடுத்துட்டு எதுக்கு எடுத்தாலும் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம். பிரம்ம ரிஷினா பிரம்மத்தை உணர்ந்த ரிஷி, பிரம்ம ரிஷின்ற பட்டம் எப்படி வரும்னா பிரம்மத்தை அனுபவிச்சு பிரம்மத்தை தளச்சு பிரம்மத்தோடு அப்படியே மக்னமாய் கிடக்கிறவா தான் பிரம்ம ரிஷி. சரியா பிராமணன்ற வார்த்தைக்கே பிரம்மத்தை உணர்ந்தவன், பிரம்மத்தை அனுபவிப்பவன், பிரம்மத்தை அனுபவிக்க செய்கிறவன் தான் பிராமணன் பேரு. ஊனல் கொடுந்தா பிராமணன் எங்கேயுமே சொல்லவே இல்லை, ஊனல் கொடுந்தா பிராமணன் சொல்லவே இல்லை. நம்ம இன்னைக்கெல்லாம் ஜாதி வச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான், இந்த சத்துர்வேதி திரிவேதி மாதிரி பிராமின் அப்படின்னு ஐயர் ஐயங்கார் பின்னா நம்மளே போட்டுக்க வேண்டியிருக்கு, அப்பதான் நம்புறா ஜாதகத்தை அப்பதான் நம்புற, அல்லது யாரும் நம்புறது இல்லை. பிராமணத்துவம் அப்படின்னு பிராமணியம் அப்படின்னா அந்த உணரணும். சாமவேதம் தெரிஞ்சவன் ராவணன் பெஸ்ட் சாமவேதி யாருன்னா ராவணன், ஆனா மறந்து பிராமணன் யாராவது சொல்றோமா, குணம் இல்லையே, அசுர குணம் தானே இருந்த பொல்லா அறக்கன் தானே, அப்ப குணத்தை கொண்டுதான் இருக்கு. பெருமை அந்த ஒரு வம்சத்துல பிறக்கிறதுனாலே மட்டும் இல்லை, என்ன புரிஞ்சுக்கணும். ஆச்சரியம், ஒரு தடவை கூட பிரம்மரிஷின்னு சொல்லவே மாட்டேங்கிறார். இது நடுவுல விஸ்வாமித்தர் நிறைய கஷ்டப்படுத்துறார். வசிஷ்டர் திருசங்கிற்காக எல்லாம் பண்றார், அடி ஒவ்வொருத்தரையும் தபசெல்லாம் இழக்கிறார், வசிஷ்டருடைய பசங்களெல்லாம் அழிச்சு போடுறார். அத்தனை சமயத்திலையும் வசிஷ்டர் தேமேனு நிதானமா இருக்கார். எதுக்குடானா, இவர் பிரம்மரிஷி அடையணும்ன்றதுக்காக. இல்லாட்டி வசிஷ்டர் மட்டும் இல்லைன்னா விஸ்வாமித்தர் பிரம்மரிஷின்ற அந்த பட்டத்துக்கு சான்ஸே கிடையாது. அப்ப குரு எத்தனை போராடுறாரு பாத்துக்கோங்க, முழுக்க 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 வசிஷ்டருடைய பிரயத்தனம் தான். நம்ம எல்லாருக்கும் அவசரம் ஜாஸ்தி, கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா ரைட் அடுத்த லெவல் போயாச்சு, அடுத்த லெவல் போயாச்சு, அடுத்த லெவல் போயாச்சு. நம்ம லெவல் இன்னும் போகவே இல்லை. நம்ம எல்லாம் உடனே பக்தியில இருக்கோம், இந்த பக்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்தி பண்ண ஆரம்பிக்கவே இல்லை, என்ன ஞாபகம்? நான் பக்தியில போயிட்டு இருக்கேன், இல்ல பக்தி பண்றதுக்கு முயற்சி. முதல்ல எது நல்ல பார்த்து தேடிட்டு இருக்கோம், அப்புறம் அந்த பார்த்து எதுவும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள நுழையணும், அதுக்கப்புறம் டிராவல் பண்ணணும். சோ ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு எல்லாம் பக்தி தான் தெரியும், நான் எத்தனை சத்சங்கம் போறேன், எத்தனை ஸ்லோகம் படிக்கிறேன், எல்லாம் புத்திக்கு தான், புத்திக்கு தான், மனசுக்கு இல்லையே, ஆத்மாவை உணரலையே, பகவான் அனுபவிக்கலையே. வசிஷ்டர் அவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டு கடைசியில தான் ஒரு ஸ்திதியில வாரும் பிரம்ம ரிஷியேன்ற. அது வரைக்கும் விஸ்வாமித்தர் அசந்து போறார். அவர் ஒரு தடவை எதுவுமே எதிர்பார்க்காம வர வசிஷ்டர் போய் சேவிப்போம்னு கைகூப்பின்னு வர, எதிர்பார்த்துட்டு வரும்போதெல்லாம் வாரும் ராஜரிஷியேன்றார். ஒண்ணுமே எதிர்பார்க்காம சாதாரணமா வர வாங்கு பிரம்ம ரிஷின்றார். அப்பதான் அசந்து போறார் விஸ்வாமித்தர். விஸ்வாமித்தரே சொல்ல, வசிஷ்டர் இல்லைன்னா நான் பிரம்ம ரிஷி இல்லை. அப்ப ஒரு கோபமான ஒரு சத்ரியனை பிரம்ம ரிஷின்ற ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரத்துக்கு ஒரு குரு தானே வேண்டியிருக்கு. பகவான் இருக்கான், எல்லாம் இருக்கார். விஸ்வாமித்திரர் ஒன்னும் நாஸ்திகனும் கிடையாது, பூஜை எல்லாம் பண்ணுவா, நிறைய வேதம் எல்லாம், சத்ரியாளுக்கு வேதம் எல்லாம் உண்டு. ஆனா அவரால் பிரம்மரிஷி அடைய முடியல. ஒரு குருவுடைய பிரயத்தனம், ஒரு குரு பக்குவப்படுத்துற முறையில தான் ஆச்சரியமா ஒருத்தர் பிரம்மரிஷி ஆக முடியும். விஸ்வாமித்திரர் அவ்வளவு அழகா பிரம்மரிஷி ஆயிடுறார். அதுக்கப்புறமா தான் ராமச்சந்திரமூர்த்தி வந்து கூட்டுண்டு போக வர ஜோரா வந்துட்டு ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கா தசரதன் கிட்ட, ராமனை குடு அப்படின்னு சொல்ல. அப்ப தசரதன் புலம்புறான், ஐயோ நான் எப்படி கொடுப்பேன், ராமன் சின்ன குழந்தை, ராத்திரியெல்லாம் குழந்தை தூங்குறது இல்ல, காத்தால பார்த்தா கண்ணு சிவப்பா இருக்குன்றார். ராமனுக்கு சுபாவமாவே கண் சிறந்தா கண்கள் தான். ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தையினால அவனை தன்னை விட்டு அனுப்புறதுக்கு தைரியம் இல்ல, அழகாக அனுப்ப மாட்டேன்றார். அப்ப விஸ்வாமித்திர சொல்ற, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், எனக்கு தெரியும்பா ராமன் யாருன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னார். உன்னை திரும்பி இப்படி ஓரத்துல வசிஷ்டரை பார்த்தா, ஏன்னா இவர் எதாவது சொன்ன அப்செக்ஷன் அப்படின்னு எழுதுப்பார். இவர் ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு ஏழாம் பொருத்தம் உண்டு. இவர் எதை சொன்னாலும் அவர் அப்போஸ் பண்ணுவார், அவர் எதை சொன்னாலும் இவர் அப்போஸ் பண்ணுவார். எல்லா இடத்துலயுமே விஸ்வாமித்திரர் எதை சொன்னாலும் அப்போஸ் பண்ணுவார். சபையில நின்று சொல்றார் விஸ்வாமித்திரர், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டரை பார்த்தார். வசிஷ்டர் கண்கள் ஆனந்த பாஷையை இன்னைக்குதான் ஒழுங்கா பேசுற பேசணுட்டா, ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒழுங்கா நீ பேசுற பேசணுட்டா. உடனே விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்த்து கையை கூப்பிண்டு, வசிஷ்டோபி மகா தேஜாக ஏமே தபசிஸ்திதாக, ராமன் யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்றாருன்னா, பிரம்மரிஷி ஆன பிறகு பிரம்மரிஷி ஆகிறதுக்கு வசிஷ்டர்ன்ற ஒரு குரு வேண்டியிருக்கு. அகம் வேத்மி, எனக்கு பகவான தெரியும்னு சொல்ற ரொம்ப தைரியம் வரும். இப்ப திடீர்னு யாராவது நாசிகன் வந்து உனக்கு பகவான தெரியுமான்னா எப்படி திரிப்போம், தைரியமா எனக்கு பகவான தெரியும் நான் பார்த்திருக்கேன்னு சொல்ற தைரியம் வரணும். ஒரு சொல்ற அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாக ஏச்சேமே தபசிஸ்திதாக, வசிஷ்டர் மாதிரி தபசு பண்றவாளுக்கு எல்லாம் தெரியும். அப்படியும் தசரதன் அனுப்ப மாட்டேன்றான். விஸ்வாமித்தர் கோச்சுக்க, சரி போட நீய வச்சு நன்னா இருந்து கிளம்புற. அப்ப வசிஷ்டர் எழுந்துக்க, ஒரு நிமிஷம் விஸ்வாமித்திரே அமைதியா இருந்தோம், இன்னுமா அவசரம் போகல, ஆரம்பத்திலேயே இப்படியே தான் இருக்கிய அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் கிட்ட சொல்ற. வசிஷ்டர் அழகா தசரதரை பார்த்து சொல்ற, உன் பிள்ளைய விஸ்வாமித்திரை கூண்டு போற அவருடைய யாக சம்ரக்ஷணத்துக்காக இல்லவே இல்லை, அவர் பெரிய தபஸ்வி, அவரால் எல்லாம் முடியும், உன் பிள்ளைக்கு நன்மைக்காக அழிச்சுட்டு போறார், தைரியமா அனுப்பி வைன்றார். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலேன்றார். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்துல பெண்பிள்ளை ராமானுஜர் பெண்பிள்ளை பேசும்போது சொல்றார், சொல்லிட்டு அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலேன்றார். இவர் நேரடியா எனக்கு பகவான் தெரியும் சொன்ன போது கூட ராமன் கிடைக்கல. வசிஷ்டர் சொல்றார், தசரதா தைரியமா ராமன் அனுப்புறான்ச்சா, அதுக்கப்புறம் தான் பகவானே கிடைக்கிறான். எவ்வளவுதான் தபசு பண்ணாலும், எத்தனை தான் பூஜை பண்ணாலும், எவ்வளவுதான் ஸ்லோகம் தெரிஞ்சாலும், ஒத்த காலிய நின்னாலும் குரு கிருபை இல்லாமல் பகவான் கிடைக்க மாட்டான். நல்லா மனசுல எழுதி வச்சுக்கோங்க, குரு கிருப, குரு கிருப, குரு கிருப. உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், குரு கிருப இருந்தா போதும். இப்ப குழந்தைகள் எல்லாம் பிளைட்ல போகிறதா, அம்மா அப்பா எங்க ஃபாரின் அழிச்சுட்டு போறா, அதெல்லாம் சம்பாதிக்கிறதா, அதுக்கு எதாவது எழுத படிக்க தெரியறதா, அதுக்கு இமிகிரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியறதா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ண தெரியறதா, அதுக்கு வேண்டிய ஃபீஸ் கட்ட தெரியறதா? ஆனா அப்பா அம்மா கூட இருக்கிறதுனாலே ஜாலி, அதுக்கு இமிகிரேஷன் கிளியர் ஆயிடுறது. பாஸ்போர்ட் கடை, எனக்கு பாஸ்போர்ட், என்னோட பாஸ்போர்ட் அப்படின்னு குழந்தைகள் பாக்கணும், என்னோட பாஸ்போர்ட் அப்படின்னு. இதுக்கு பாஸ்போர்ட் என்ன தகுதி இருக்குன்னா, இந்த அப்பா அம்மா அது என் குழந்தைன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டா இல்லையா, அதுக்கு நான் பே பண்றேன்றா இல்லையா, அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில அதுக்கு. அது போல சத்குருநாதன் கிருபை இருந்தா சத்தியமா பகவான் கிடைப்பான். அதுக்கப்புறமா தான் ராமன் அழிச்சுண்டு போறார் விஸ்வாமித்திரர். அது வரைக்கும் விஸ்வாமித்திரருக்கே ராமன் கிடைக்கல, பிரம்ம ரிஷி ஆன பிறகு கூட குரு கிருபை இருந்தால் ஒழிய கிடைக்காது. அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு சொன்னா, அந்த ஒரு குரு கடாட்சம் இருக்கு பாருங்கோ, ஜாதகத்தை கூட சொல்ல குரு பார்வை நன்னா இருக்குங்க. குரு பார்வை இருந்துருச்சுனா போதும், மத்த எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். குரு கடாட்சம் விழி கிடைக்குமா, நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கனா குரு கதை, நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம், யாரோ ஒரு மகாத்மா என்னைக்கோ அவ பள்ளியாகவோ பூச்சியாகவோ கரப்பான் பூச்சியாகவோ ஏதோ இருந்திருக்கும், ஐயோ இந்த ஜந்து இப்படி கடக்கிறதேன்னு ஒரு கருணை பார்வை பார்த்துருப்பா பாருங்க. அந்த கிருபைதான் இந்த ஜென்மாவில ஒரு ஸ்லோகமோ, ஒரு நாம ஜபமோ, ஒரு சகஸ்ர நாமமோ, இல்லாட்டி ஒரு சத்சங்கமோ, இல்லாட்டி ஒரு திவ்யமான தேசங்கள்ல போய் பகவான தரிசனம் பண்றதுக்கோ கிடைக்கும், இல்லாட்டி கிடைச்சுடாது. அதனாலதான் குரு கடாட்சம் வசத்தி அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் ராஜா ஹரிச்சந்திரனை பத்தி பேசணும், அத்தனை அவனோட பெருமை இன்னி வரைக்கும் பேசுறதுக்கு ஒரே காரணம் விஸ்வாமித்திரர். எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், விஸ்வாமித்திரர் கண்டாலும் நிறைய பேர் பிடிக்காது. ராஜா ஹரிச்சந்திரனுடைய பெருமை லோகத்துல பிரகடனமாகறதுக்காகவே அத்தனை டெஸ்ட் பண்ணி பாக்குறார், தன் பேரை கெடுத்துண்டு. இல்லாட்டி இன்னைக்கு ஹரிச்சந்திரனை பத்தி யார் பேசப்படும்? இன்னைக்கும் சத்தியம்னா ராமனை பத்தியோ கிருஷ்ணனை பத்தியோ வேற யாரை பத்தியும் பேசக்கிறார்? ஹரிச்சந்திரன் தான். ஹரிச்சந்திரன் வம்சத்துல வந்ததுனாலதான் ராமனுக்கே அவ்வளவு அழகா சத்திய சந்தன் பேர் வருதுன்னு தெரியவாள்லாம் சொல்றான். ரகு வம்சம் அவ்வளவு வசத்தின்றான். அப்ப குரு கிருபையினாலே மட்டும்தான் நமக்கு பகவான் கிடைப்பான். குருதான் நம்மளை பக்குவப்படுத்துறார். ராமாயணத்திலிருந்து எல்லா இடங்கள்லயுமே இப்படித்தான் காண கிடைக்கிறது. அகல்யா சாபத்துல இருக்காளோன்னு கல்லா இருக்கான்னு சில இடங்கள்ல சொல்றோம், நுண்ணுயிரா இருந்தாதான் காண கிடைக்கிறது. அழகா ராமன் அழிச்சுண்டு போறார், ராமன் அந்த கௌதமனுடைய ஆசிரமத்தை தாண்டும் பொழுது கேட்கறது, யாருடைய ஆசிரமம் இப்படி பாழ்பட்டு கிடக்கிறதுன்னு. அப்ப அகல்யாவுடைய சரித்திரம் முழுக்க சொல்லிட்டு, ராமா உன் திருவடியை கொண்டு வைப்பான், அப்ப அகல்யாவுக்கு சாப விமோசனம் ஆகும். ராமன் உள்ள வரான், அப்ப அவன் பாதத்துல இருந்த தூசி போய் அந்த கல்லுல படுறது, பாதத்துக்கு தூசி தான், பாதம் கூட படவே இல்லை. இந்த பாத தூளி பட்ட உடனே அகல்யாவுக்கு சாப விமோசனம். அப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்றதாக கம்பன் சொல்றார், மைவண்ணத்து அரக்கி போரின் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இதனாலதான் கண்ணதாசன் பாட்டுலாம் ஃபேமஸா இருக்குன்னா, எல்லாம் கம்பன் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வார்த்தைகள் தான். மைவண்ணத்தை அரக்கி, உன புஜபல பராக்கிரமத்தை சாடகா வதத்துல பார்த்தேன், மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். உட புஜபல பராக்கிரமம் அங்க பார்த்தேன்பா, உன்னுடைய திருவடி பலத்தை இங்க பார்த்துட்டேன்ற கம்பனுடைய வார்த்தை. அவன் நிஜமாவே கம்பன மாதிரி பேச யாராலையும் முடியாது. கால் வண்ணம் இங்கு கண்டேன்றார், அதான் அப்படியே கண்ணதாசன் எடுத்து போட்டுட்டார், ஆச்சரியம். அப்ப அந்த கால் வண்ணம், அப்ப குரு வந்து அகல்யாவுக்கு பகவானுக்கு தெரியாத சர்வஜன் தானே, ஒரு விஸ்வாமித்திர கூட்டுண்டு வந்து இவ கதையெல்லாம் சொன்ன பிறகு ராமன் உள்ள நுழையறான், அதுக்கப்புறமா தான் அகல்யாவுக்கு சாப விமோசனம் ஆகிறது அப்படின்னா, குரு இருந்தா தான் நம்முடைய சாபமும் நிவர்த்தி ஆகும். அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்திலே குருபலம் பலவிதமா காண கிடைக்கிறது. ராமாயணத்தை அப்படி காண கிடைக்கிறது அப்படின்னா, பாகவதம் ஆரம்பத்திலேருந்தே குரு 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 தான். மகாபாரதம் எல்லாம் எழுதி வேதத்தை நாலா பிரிச்சார் வியாசர் அப்படின்னா எடிட்டர்னு அர்த்தம். வேதம் ஒன்னே ஒண்ணுதான், அது ஒன்ன நாலு பார்ட்டா பிரிச்சார், யஜுர் சாம அதர்வணம்னு கலியுகத்துக்காக நாலா பிரிச்சார். வேதத்தை வியாசம் பண்ணதுனால வேதம் வியாசர். உண்மையான ஒரு பேரு கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு. ஒரு மீன்காரிக்கு பிறந்த குழந்தைதான் அவர், சத்யவதி மீன்காரிக்கு பிறந்த குழந்தைதான். ஆனா அந்த வேத வியாசர் வேதத்தினுடைய சாரமா மகாபாரதம் எழுதிட்டார். அப்பொழுதும் சமாதானம் இல்லை, அப்ப பகவான தியானம் பண்ண நாரத மகரிஷி வந்து பாகவதம் எழுதுன்னு சொல்றார். அதுக்கப்புறமா தான் ஸ்ரீமத் பாகவதமே எழுதுற. ஏழு நாள்ல மரணம்னு பரிசத்துக்கு சாபம் கிடைச்சுடுறது, எல்லாத்தையும் விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கான். சுக்கபிரம்ம மகரிஷி தேடிண்டு வந்து ஏழு நாள் பாகவதம் சொல்லி அவனுக்கு மோட்சத்தை அடைய வைக்கிறான். இத்தனைக்கும் பரீட்சத்துக்கு கர்ப்பத்திலேயே பகவான பார்த்தான், கர்ப்ப ஸ்ரீமா. ஆனா அவனுக்கும் மோட்சம் அடையறதுக்கு சுகபிரம்மன்ற ஒரு குரு வந்து பாகவதம் சொன்ன பிறகுதான் மோட்சம் அடையிறான். இவ்வளவையே கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்தே ஸ்வயம் பகவான் 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 நிரூபணம் பண்ணிட்டே இருக்கான். ராமவதாரத்தை கூட பகவான் தான் மனுஷன்னு தான் நிரூபணம் பண்ணிட்டே இருக்கான். அது வால்மீகி ராமாயணத்துல பகவான பத்தி பகவான் பேசவே மாட்டேங்கிறார். ராமன் நல்ல மனுஷன், நல்ல குணவான், இப்படியேதான் பேசிட்டு வர்றார் வால்மீகி. அத்தனை ஆச்சரியம். ஆனா கிருஷ்ணவதாரத்தை பிறந்ததுலேயும் நாம் பகவான், பகவான் ஆஸ் இட் இஸ், பகவான் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா கிருஷ்ணவதாரம் தான். ஒரே அவதாரம் கிருஷ்ணவதாரம் மட்டும்தான். ஆட்டோபயோகிராபி ஆஃப் பகவான் அப்படின்னா கிருஷ்ணவதாரம் தான். நான் நினைச்சா எப்படி வேணா பண்ணுவேன். யாருக்கு மோட்சம் கொடுப்பேன் எனக்கு தான் தெரியும். விஷப்பால் கொடுத்தாலும் மோட்சம் கொடுப்பேன், என்ன திட்டினாலும் மோட்சம் கொடுப்பேன். யாரா ஏமாத்தினா நானும் ஏமாத்துவேன், என் பக்தால படுத்தினா நானும் படுத்துவேன். இப்படி ஒரு அவதாரம் கிருஷ்ணவதாரம். கரெக்டா பக்தாளுக்காக என்னெல்லாம் பண்ணுவான்றது கிருஷ்ணவதாரம். கிருஷ்ணவதாரம் இவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் பகவான். ஜோரா கோவர்ணகிரி எல்லாம் தூக்கி நின்று இருக்கான். இவ்வளவு தூரம் தான் பகவான் நிரூபணம் பண்ணாலும் மதுரா போனவன வசுதேவ பய ஒண்ணும் சரியில்லை, ஒரு குருகுலத்தை விடுவோன்னு விடுறாரு. பய ஒண்ணும் சரியில்லைன்ற அநியாயத்துக்கு போய் பேசினா எவ்வளவுதான் ராத்திரி தூங்கும் போல ஹவு 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 மாட்டுக்காரனாவே பேசிருக்கான். தி பெஸ்ட் ஷெப்பர்ட் ராஜகோபாலன், உலகத்துல தங்க குச்சி வச்சுட்டு மாடு மேய்ச்ச ஒரே மாட்டுக்காரன் நம்மால் மட்டும்தான். ஆளுகளுக்கு தங்க குச்சி வச்சு லோகத்துல மாடு மேய்க்க தங்க குச்சி அவசியமானா மாடு அப்படி நிக்கிற ஸ்டைல பாருங்க. மன்னார்குடி ராஜகோபாலன் நிக்கிற ஸ்டைலுக்கே ஜென்மாவை எழுதி கொடுத்துடலாம். உன்னை அடிமைடா அப்படின்னு அந்த இடுப்பை வளர்ச்சிந்து ஒத்த வஸ்திரத்தை இடுப்புல கட்டின அதையே கொண்டு வந்து ரொம்ப சிம்பிளான ஆள். ஒத்தே ஒரே ஒரு வஸ்திரம், அதை இடுப்புல கட்டின அதையே மேல கொண்டு வந்து முண்டாசு கட்டின. ஆனா சர்வாபரண பூஷிதன், கால சலங்கையா இருக்கட்டும், கழுத்துல மணியா இருக்கட்டும், புலிநகமா இருக்கட்டும், டிரெஸ் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் குறவு. குருவாயூர் பண்பாருங்க டிரெஸ் தான் ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆபரணங்கள் குறவே கிடையாது. உச்சந்தலிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்வாபரண பூஷிதம் தான், ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. எல்லாத்தையும் போட்டு நிப்பான். அத்தனை ஆச்சரியமானவன் வசுதேவர் பார்த்தா இவனை வேத பாடசாலைக்கு அனுப்பினாதான் சரியா வரும்னு சாந்திபணியினிடத்துல போய் கொண்டு விடுறார். பகவான் உச்சி குடிமையெல்லாம் வச்சுட்டு அங்க குரு கைங்கரியம் பண்றான். காட்டுல போய் விறகு வச்சுட்டு இத்தனையும் பண்றான். கிருஷ்ணனுக்கு அவசியமா 64 நாள்ல 64 கலைகளும் கத்து முடிச்சுட்டு கிளம்புறா. கரெக்டா 2 மாசம் ஒரு 4 நாள் வச்சுக்கோங்களேன். 2 மாசத்துல சர்வத்தையும் கத்துக்கிறான். போக வேண்டிய அவசியமே இல்லையா, குரு கிருப இருந்தா தான் நடக்கும்னு லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு அவனை குருவா சொல்றான். ஆனா அவனே அவ்வளவழகா குருவை நிரூபணம் பண்றதுக்காக தானே அங்க வந்து அவ்வளவு சுசுருஷ பண்றான். அந்த குரு பலம் குச்சேலர் சுதாமா ரொம்ப நாள் கழிச்சு பல வருஷங்கள் கழிச்சு கிருஷ்ணனை பார்க்க போற போகும்பொழுது நினைக்கிறார் கிருஷ்ணன் ஒருவேளை என்ன மறந்துட்டானா என்ன பண்றது. ரொம்ப ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கான் அவன். துவாரகாதீசன் ராஜாதி ராஜன், இவரு ஏழ பிராமணர், உண்டகட்டி பிராமணன் கூட கிடையாது, உஞ்சவிருத்தி பிராமணன். தேவேன்னு குச்சேரர் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவர்னு அர்த்தம். அவரோட உண்மையான பேர் சுதாமா. அவர் நினைச்சுட்டே போறார் கிருஷ்ணனுக்கு எப்படி நான் அவரோட ஃப்ரெண்டுன்னு நிரூபணம் பண்றது. பால்ய சிநேகிதன், வேத பாடசாலை ஸ்கூல்மேட், கிளாஸ்மேட், ரூம்மேட் இப்படி எல்லாம் சொல்லணும்னா கிருஷ்ணனும் சுதாமாவும் மட்டும்தான், வேற யாரும் சொல்லவே முடியாது. அவர் யோசிக்கிறார் கிருஷ்ணனுக்கு எதை சொல்லலாம், எப்படி சொன்னா அவன் ஞாபகம் வச்சுப்பான், நம்ம ரெண்டு பேரும் காட்டுல விறகு வெட்ட போனோம் அதை சொல்லலாமா, மழையில மரத்து மேல உக்காந்தோமே அதை சொல்லலாமா, இல்லாடி ராத்திரி எல்லாம் அவர் மாடு நினைச்சு ஒரு குடுமையை பிடிச்சி பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணன் தூக்கத்துல. சுதாமா கேக்குறா, கிருஷ்ணா நல்ல மாடு மேய்ப்பியோ? ஆமா சுதாமா, உனக்கு எப்படி தெரியும்? இந்த ராத்திரி வாழ் நினைச்சு என் குடுமையை பிடிச்சி எடுத்துட்டு இருந்தாரு, மாடு நினைச்சு என் அடிச்சுட்டு இருந்தாள் அப்படின்னு சார். சுதாமா இத்தனையும் சொல்லி எப்படி ஞாபகப்படுத்துறதுன்னு தெரியலையா. கடைசியில பார்த்தா சாந்திபனி குருகுலம் ஞாபகம் இருக்கா அப்படின்னா, ஹா அப்ப பிடிச்சுடலாம். நமக்கே யாரோ பால்ய சிநேகிதன் ஞாபகம் வச்சு பாத்தோம்னா வச்சுக்கோங்களேன், எந்த ஸ்கூலு, எந்த இயர், எந்த கிளாஸ், என்ன டீச்சர்னா டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இல்லையா. ஹா ரைட் 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 ரைட், இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு இல்லையா. சோ நம்ம பால்ய சிநேகிதன் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சின்ன ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர், அந்த கிளாஸ் இவ்வளவும் சொன்ன பிறகுதான் ரைட் இவா நம்முடைய பால்ய சிநேகிதர்கள்னு ஒத்துக்கோம். சாந்திபனி ஆசிரமத்தை அடிப்படையா குருவை சொல்லிட்டு போனாதான் கிருஷ்ணனுக்கும் நம்மள தெரியும். நம்ம நேரடியா வைகுந்தம் போனா வச்சுக்கோங்களேன், என் சுயபலத்தினால வந்தேன்னா போயிட்டு அப்புறம் வான அனுப்பிச்சு விட்டுருவேன். உள்ள நுழையும் பொழுது அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் சங்கரதாசின்னு ஆச்சாரியன் பெயரை சொல்லிட்டு நுழைஞ்சோ வச்சுக்கோங்களேன், வைகுண்ட வாசல் தானா திறக்கும். வேற ஒரு அடையாளமுமே வேண்டாம். நான் இன்னாருடைய சிஷ்யன், இன்னாருடைய சிஷ்யை, இந்த அடையாளம் ஒண்ணுதான் நமக்கு அவசியம். அப்படியே நினைச்சுட்டே போறார், குருவ தியானம் பண்ணிட்டு தான் போறார் சுதாமா. துவாரக்கையில போய் வாசல் நின்றுட்டு பகவான் கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்புற செக்யூரிட்டி கார்டு கிட்ட. செக்யூரிட்டி கார்டு அழகா சொல்றான், இந்த மாதிரி ஒரு பிராமணர் வந்திருக்கா, எலும்பும் தோலுமா இருக்கார், கந்தலாரி உடுத்திட்டு இருக்கார், உங்களுடைய பால்ய சிநேகிதனா, உங்களோட படிச்சவரா, பேர் சுதாமான். பகவான் துள்ளி குறிச்சு ஓடி வரான், சுதாமாவா என் ஃப்ரெண்டான்னு ஓடி வரான். ஓடி வந்து அழிச்சுட்டு போய் அவரை ஜோரா உட்கார வச்சு பாத பூஜை பண்றாங்க. இவன் ராஜாதிராஜன், இவன் ரொம்ப சாதாரண நிலைமை இருக்கா. நம்மளே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பாக்கணும் வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருந்தா பேசுவோம். அவன் கார்பரேஷன் காரில் குப்பையா இருந்தா, குப்பைக்காரனா வச்சுக்கோங்களேன், அப்படியே சொல்லிட்டாங்க, நம்ம ஸ்டேட்டஸ் கம்மியாருன்னு பேச மாட்டோம். அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கா. ஆனாலும் பகவான் அவ்வளவு அழகா கொண்டாடுறான். இவர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அத்தனையும் கிருஷ்ணன் பேசிட்டே வரான். ஞாபகம் இருக்கா சாந்திமணி ஆசிரமத்தில் படிச்சவங்க, ஞாபகம் இருக்கா எனக்கு ஒழுங்கா புருஷ சுத்த மந்திரம் வராது, நீங்க சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா, கிருஷ்ணன் புருஷ சுத்தம் தப்பு தப்பா சொல்லுவான். சுதாமா ஏண்டா அப்படி மந்திரத்தை கெடுக்கிற அப்படின்னு வரமாட்டேங்கிறது, ஹாய் ஹாய் ஹோ ஹோ, இதுதான் நன்னா இருக்கு, மந்திரம்லாம் வரமாட்டேன், நீ சொல்லி கொடு சுதாமா. சுதாமா தொடைய கிள்ளி கிள்ளி சொல்லி கொடுத்துருக்க. புருஷ சுக்த மந்திரத்தினுடைய புருஷன் யாரோ அவனுக்கே வேதம் சொல்லி கொடுத்தவர் சாந்திமணி, அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி கொடுத்தவர் சுதாம. இத்தனையும் பகவான் பேசி 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 அதனாலதான் சுதாமாவுக்கு அள்ளி கொடுக்கறான், அத்தனை தூரம் அள்ளி கொடுக்கறான் சுதாமா. எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிருஷ்ணஸ்மரணையில் இருந்தாருன்னா ஒரே காரணம், குரு கிருப, குரு கிருப, குரு கடாக்ஷம். ரெடி கிருஷ்ணன் கண்டுபிடிக்கவே மாட்டேன், எத்தனையோ பேர் பாலியசேகர் இருந்திருப்பாரு, யாரும் வந்த மாதிரியே தெரியலையே கிருஷ்ணன் கிட்ட. இவர் மட்டும்தான் வந்தார் பகவான் கொண்டாடினான்னா குரு கடாட்சம். இப்படி புராணங்கள்ல இருந்து எங்க எடுத்து பார்த்தாலும் குரு கிருப, குரு கிருப, குரு கிருப தான். கலியுகத்துல சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமான சத்குரு, ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதி, எத்திர பாகவதம் சொல்றது தாமிரபரணி நதி எங்க இருக்கோ அந்த ஜலத்தை குடிக்கிறவா, காவேரி மகாநதி இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஜலத்தை குடிக்கிறவர்கள் பரமபாகியவான்கள் அப்படின்றது. கிருதமாலா பயஸ்வினியில் வைகை பாலாறு இந்த நதிக்கரைகள் எல்லாம் பெரிய பெரிய பாகவதோத்தமர்கள் வரப்போறா, கலியுகம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாகவதமே சொல்றது. அதுல நம்மாழ்வார் அழக புளிய மர பொந்தில உட்கார்ந்து இருக்கா, தேமேன் 16 வருஷ கால பரியந்தங்கள். அந்த நம்மாழ்வார் தன்னுடைய தேஜஸினாலும் மதுரை கொடி ஆழ்வார் அயோத்தியாலேந்து இழுக்கிறார். ஒரு நாள் ராத்திரி வெடியர்கா பாக்கிறார், மதுரை கவி ஆழ்வார் மலமூத்திர விசர்ஜனத்துக்காக வெளில வர, ஏதோ பெரிய வெளிச்சம் தெரிகிறது, சரி ஏதோ காட்டுத்தி ஏதோ நாடு நகரங்கள் எரிகிறதுன்னு போயிடுறார். தொடர்ந்து ஒரு 4-5 நாள் அதே சமயத்துல மலமூத்திர விசர்ஜனத்துக்காக வரும்பொழுதுதான் தென் திசையிலேருந்து வெளிச்சம் வருது, என்ன 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 என்னன்னு தேடிண்டு ஆழ்வார் நகரி வர, ஆழ்வார்த்தகரி வந்தோன்னு அந்த ஜோதி வெளிச்சம் மறைஞ்சு போயிடுது. அங்கேருந்து மதுரை கவி ஆழ்வார் வந்துட்டு விசாரிச்சுட்டு சுவாமி நம்மாழ்வார் உட்கார்ந்து இருக்க புளிய மரத்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து நின்னுட்டார். உடனே பார்த்தார் இவருக்கு காது கேட்குமான்னு பார்க்கலான்னு சொல்லி பெரிய குண்டு கலத்துக்கு ஜோப்புடு கீழே போடுற. இந்த மாதிரி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணா நம்மாழ்வார் கண்ணு திறக்கறக்க, யாரும் ஒன்னும் பண்ண முடியல. இவர் குண்டு கல்ல தூக்கி போட்டோன்னு 16 வருஷம் பேசாம ஆகாரம் சாப்பிடாம மலமூத்திர விசர்ஜனம் பண்ணாம இருந்த நம்மாழ்வார் கண் திறந்து பார்த்தா. உடனே நம்மாழ்வாரை பார்த்துட்டு மதுரை கவி ஆழ்வார் நினைச்சா அவர் காது கேட்கறது, பேச்சு வருதா பார்க்கலாம் சொல்லி, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தா எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்டுட்டார். அச்சேதனமான சரீரத்துல சிறியதான ஆத்மா வந்தா அது என்ன பண்ணும்னு கேட்டுட்டார். அதுக்கு நம்மாழ்வார் சிரிச்சுண்டே பதில் சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இது எந்த சரீரத்துல இருக்கோ அந்த சரீரத்தினுடைய சுக துக்க லாப நஷ்ட மான அவமானங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும். சிங்கமா இருந்தா மான் அடிச்சு சாப்பிடும், மானா இருந்தா புல்ல மேயும், நாயா இருந்தா எலிய துரத்தும், இல்லாட்டி வாலாட்டின்னு நிற்கும், மீனா இருந்தா ஜலத்துல வாழும், பறவையா இருந்தா ஜோரா பறக்கும், பாம்பா இருந்தா விஷத்தை கக்கும், மனுஷாலா இருந்தா அங்கங்க அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். ராத்திரி தூக்கம் வந்துருக்குன்னா பெட்டை பிடிச்சுன்னு அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். சத்சங்கத்துக்கு வந்தாச்சா இத்தையை தின்று இங்கே கிடக்கும். சத்சங்கம் முடிச்சோட கடகடன் போனோம், சிக்னல் ஆயிடக்கூடாது, காசு போய் சாப்பிடணும், பாத்திரத்தை ஒழிச்சு போடணும், காசால் சீக்கிரம் அத்தையை தின்று அங்கே கிடக்கும். ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா வியாதி சரியாகணும், டாக்டர் சீக்கிரம் பார்த்துவேன், அத்தையை தின்று அங்கே கிடக்கும். இமிகிரேஷன் ஆஃபீஸ் போனா ஸ்டாம்பிங் ஆகணும், ஸ்டாம்பிங் ஆகணும், அத்தையை தின்று அங்கே கிடக்கும். ஃபிளைட் ஆரம்பிச்சா முதல்ல போய் உட்காந்து அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். ஃபிளைட் ஆனால் முதல்ல நம்ம இறங்க அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். பேகேஜ் முதல்ல எடுத்தோம்னா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். எங்கெங்க போற அத்தை தின்று அங்கே, ரொம்ப அழகான வாக்கியம், சிம்பிளா சொல்ற அத்தை தின்று அங்கே கிடக்கும். உடனே மதுரகவி ஆழ்வார் என்ன சிஷ்யனா ஏத்துக்கோங்கன்ற, மதுரகவி ஆழ்வார் வயசானவர், 70-80 வயசுக்காரர். சுவாமி நம்மாழ்வார் 16 வயசு. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வயசு முக்கியமே இல்லை. வயசானவா தான் குருவா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. குருவுக்கு வயசு முக்கியமே இல்லை, ஞானம்தான் முக்கியம். ஆபீஸ்லயே சின்ன சின்ன பசங்க எல்லாம் பெரிய லெவல்ல போஸ்டிங் வந்துடா இல்லையா, சமயத்தவா வயசானவாள்லாம் சொல்ல என்னமோ படிச்சுட்டு வந்து எல்லாம் உட்காந்து உசுர வாங்குறது அப்படின்னு. ஆனா சார் அப்படின்னு ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா பொசிஷன் அப்படி, அந்த மாதிரி ஞானத்தினாலே பெரியவர்கள் குரு. அழகா சேவிச்சுட்டார் குருவா எழுத்துனுட்டா. உடனே நம்மாழ்வார் சொல்றார், அழகா நான் வேதத்தெல்லாம் சாரமா சொல்ல போறேன், எழுதிக்கோன்ற ஸ்டெனோகிராஃபர் உட்காந்து கட கடகடன்னு எழுதுறார். நம்மாழ்வார் பாசுரம் சொல்ல போறார் அப்படின்ன உடனே 108 திவ்ய தேச பெருமாள் லைன்ல வந்து நிக்கிறான். ஒரே கத்த கத்த கத்தான் இருக்கு ஆழ்வார்ல இந்த புளிய மரத்துக்கு கீழே 108 திவ்ய தேச பெருமாளும் அத்தான பேரும் வந்து அவாவா பரிவாரத்தோட இதுல திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர்லாம் ஊரையே தூக்கி வந்துட்டார். என் ஊரை பார்ப்பாயன், ஊரை பார்ப்பாயன், ஊரை பார்ப்பா அப்படின்றார். நம்மாழ்வார் திருவனந்தபுரத்தை சொல்லும்பொழுது ஏந்த பொன்மதில்ன்ற தங்க மதில் இருந்ததுன்றார். இப்ப சொன்னோம்னா தோண்டி பார்த்துருவா, ஏற்கனவே 1,00,000 கோடி அவளுக்கு அப்படியே மனசு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஏந்த பொன்மதில்ன்ற தங்க மதில்கள் இருந்த திருவனந்தபுரம்னு தான் வர்ணிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஒரே கட்ட 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 ஒரே இந்த மார்க்கெட் மாதிரி இருக்கான் ஆழ்வார்ல. 108 திவ்யதேச பெருமாளும் பார்த்தார். ஒவ்வொருத்தரும் நீ முந்தி நான் முந்தி நம்மாழ்வார் முன்னாடி போய் நின்று பாசுரம் வாங்கிக்கணும் நிக்கிறாளாம். உடனே நம்மாழ்வார் பார்த்தா கொஞ்சம் வளம் சைலண்டா இருக்க சொல்லுப்பா யார மதுரகவி ஆழ்வார்கிட்ட சொல்றாராம். உடனே மதுரகவி ஆழ்வார் அந்த புளிய மரத்துல ஒரு கொம்பு உடச்சாராம். ஷோ சத்தம் போடுறோம், மூச் லைன நில்லுங்க அப்படின்னு. உடனே 108 திவ்யதேச பெருமாள் ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி நிக்கிறார். கையில குச்சியை வச்சுட்டு மிரட்டா. உடனே அழகா வைத்தமாணி பெருமாள் சொல்றார், ஏ மதுரகவி நீ நம்ம ஊருப்பா, இந்த ஊர் கதையெல்லாம் பேசப்படுற லைன் நில்லு. அயோத்தியா ராமன் சொன்னா, ஏ மதுரகவி இவ்வளவு நாள் நம்ம ஊர்ல தான் இருந்த, அந்த ஊர்ல இருக்க வரைக்கும் காட்சி கொடுக்கல, இப்ப மட்டும் போட்டி போட்டு நம்ம ஊர்ல இருந்தேன்றியோ அப்படின்ற. பார்த்தாரு மதுரகவியாளர் எல்லா பெருமாளும் மதுரகவியாளோட சொந்தம் கொண்டாடுறாளாம். மதுரகவியாளர் பார்த்தார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். நான் வேதம் சொல்லிட்டு இருந்தேன், தபஸ் பண்ணிட்டு இருந்தேன், கோவில் கோவிலா சுத்தினேன், அப்ப ஒரு சாமி வந்து எட்டி பார்க்கல. அந்தந்த ஊர்லயே பல மாசம் தங்கியிருந்தார். அயோத்தியா பத்ரிகாசிரமம் எல்லாம் பத்ரிநாராயணன் என்னப்பா மதுரகவி சௌக்கியமா இருக்கியா, ஒரு நாள் கூட அங்க கேட்கவே இல்லை. குளிர்ல நடுங்கிட்டு இருக்கும்போது கூட பத்ரிநாராயணன் காட்சியும் தரல, ஒன்னும் கேட்கல, டெய்லி பிரசாதம் கொடுத்ததோட சரி. இப்ப பத்ரிநாராயணன் என்ன சௌக்கியமா அப்படின்றார். மதுரகவி ஏறாங்க பார்த்தார், நீ பத்ரிநாராயணன் தானே, அங்க தானே வந்திருக்கீரு. ஆமா அங்கெல்லாம் கண்டுக்கல, இப்ப மட்டும் என்ன கண்டுட்டிருந்தார். இல்லப்பா நம்ம முன்னாடி விட்ட வச்சுக்கேன், ஒரு பாசனம் வாங்கி நான் பாடி போயிட்டே இருக்கேன். நம்மாழ்வார்கிட்ட பாசனம் வாங்கறதுக்கு போட்டியா, 108 திவ்ய தேச பெருமாள் நடுவில் போட்டி. மதுரகவியாழ்வார் குச்சியை வச்சு மிரட்டார். அத்தனை பேரும் எல்லாரும் கைகட்டி வாய் குத்தி நிக்கிறாளாம். பெருமாள் எல்லாம் எல்லாரும் பெருமாள் முன்னாடி நின்னா, இங்க பெருமாள்லாம் மதுரகவி பிளீஸ் நம்மளோட முன்னாடி விட்டேன். இந்த வேலை சில பெருமாள் எல்லாம் படுத்துட்டே இருவா, பத்மநாப ரங்கநாதர் எல்லாம் வரராஜன் சொல்றாரு, இவாள்லாம் இப்படி படுத்துங்க நிக்க சொல்லு லைன்ல முதல்ல ரயில் அப்படி படுத்துட்டு கிடக்கல நிக்க சொல்லி இருக்கிறத இடம் இத்தூண்டு மரத்தடியில என்ன படிக்க வேண்டி இருக்கு. அவா சொல்றார் நாங்கெல்லாம் படுத்துட்டே இருந்தாலும் ஆழ்வார் பாசனம் கிடைக்கும், எங்களோட பொசிஷன் எப்படி அப்படிதான் நிப்போம்ன்றார். சில பேர் உட்கார்ந்து இருக்கா, இப்படி எல்லாம் சண்டை நடக்கிறது. இத்தனை பேரையும் மிரட்டார் மதுரகவி ஆழ்வார் கையில குச்சியை வச்சுட்டு. அப்ப மதுரகவி ஆழ்வார் பார்த்தா இத்தனை திவ்ய தேச பெருமாளும் என் மேல அனுகிரகம் கொண்டு மதுரகவி மதுரகவின்னு கூப்பிடுறாருன்னா என்னுடைய நம்மாழ்வார் வசக்தி. கண்ணினுண் திருத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அவர் சொல்ற கிருஷ்ணன் அழக யசோதையை கட்டி போட வச்சான், ஆனாலும் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்றதை விட சடகோபா காரிமாரா நம்மாழ்வாறு என் குருவுடைய பெயரை சொல்லும்போது சித்திக்கிறது. அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனை. எனக்கு வேற தெய்வம் வேண்டாம் சடகோபன் போதுன்னு. மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாமலும் 11 பாசுரம் முழுக்கவே குரு மகிமைதான். பெருமாளை பத்தி பேச்சே கிடையாது. முழுக்க 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 குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமா. ஏன்னா 108 திவ்ய தேச பெருமாளும் போட்டி போட்டு அவருக்கு அனுகிரகம் மாட்டார். உனக்கு மோட்சம் வேணுமா தரேன்டா, இவர் சொன்னா எனக்கு ஒண்ணுமே நீ தர வேண்டாம், எனக்கு எல்லாம் சடகோபன் தருவா அடியேன் சடகோபதாசன்னு. அப்ப குருவை பிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், குருவுடைய திருவடியில விழுந்துட்டோம்னா தெய்வங்கள் எல்லாம் வந்து வரிசையில நின்று அனுகிரகம் பண்ணும். தெய்வத்தை தேடிந்து நாம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் குரு 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 தலபாட அடிச்சுக்கிறோம். அப்படின்னா ஆச்சாரிய ச ஹரிஹி சாட்சாத் சரரூபி ந சம்சயக, ஆச்சாரியன் நேரே நடமாடும் பரம புருஷன், சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு. அப்படி மதுரகவி ஆழ்வார் 108 திவ்ய தேச பெருமாள்களையும் மிரட்டி நிக்க வைக்கிறார். அப்படின்னா குரு பலம் தானே, இவர் தானா தபசு பண்ணியோ வேதத்தை நல்ல வேதம் தெரிஞ்ச பிராமணர் மதுரகவி ஆழ்வார். ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத சுவாமி சடகோபனை பிடிச்ச உடனே லைன்ல இவர் சொன்னா தெய்வம் கேட்கறதா, தெய்வம் சொல்லிதான் நம்ம கேட்போம். இவர் சொல்லி 108 திவ்ய தேச பெருமாள் கேட்கறத பார்த்த உடனே அசந்து போனாராம் மதுர கவியாக. அப்ப குரு எல்லா விதத்திலையும் சிரேஷ்டம் தான். குரு இருந்துட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம முட்டாளா இருந்தா கூட வசத்தி கொண்டு வந்துருவார். குருவுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. இந்த குழந்தைகள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளை கொண்டு ஸ்கூல்ல விடுறோம், நமக்கே தெரியும், நம்ம பார்த்து சொன்னாலே கேட்காது. டீச்சர் என்ன பாவம் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, 25 குழந்தைகள், 40 குழந்தைகள், மிஸ் 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 ஒன்னு அப்பதான் சூச்சுன்னு ஒன்னு ஆயின்னு, அது இப்ப பிளே ஸ்கூல் 2 வயசே கொண்டு தள்ளியாச்சு, நமக்கு டென்ஷன் ஆகும், அங்க கொண்டு விட்டுருவோம். நிஜமாவே அவள்லாம் கையெடுத்து சேவிக்கணும், தப்பே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு அதை புரிய வச்சு உட்காரு, இதுக்கெல்லாம் பழக்கமே இல்லை, உடனே தேசிய பழக்கம் நம்ம குழந்தைகளுக்கு, அதுக்கெல்லாம் சொல்ல வச்சு புரிய வச்சு அதை பக்குவப்படுத்தி அதை ஏன்னு எழுத வச்சு பீன்னு எழுத வச்சு ரைம் சொல்ல வைக்கிறான். இதுக்கே இத்தனை பாடுன்னா பரமாத்மாவை அனுபவிக்க வைக்கணும்னா எத்தனை பக்குவப்படுத்தணும். நம்ம ஒண்ணுமே தெரியாம முட்டாளா இருந்தா கூட குரு கிருபை கொண்டு வந்துடும். ஆதிசங்கர் பகவத் பாதம் ஆச்சரியமான சத்குரு, கலியுகம் பார்த்த சங்கரம் லோக சங்கரம், நிஜமாவே ஆச்சரியமான ஒரு சதாச்சாரி. என்ன 32 வயசுல நிஜமாவே இப்படிலாம் யாரால பண்ண முடியும், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 32 வயசு நம்மளால லைஃப்லயே செட்டில் ஆக முடியாது. 32 வயசுல பாரத தேசம் முழுக்க பிரயாணம் பண்ணி இந்து தர்மம் பிரம்ம சத்தியம், ஏன்னா பிரம்மம் இல்லேன்னு புத்திசம் ஜெயினிசம் ஓவர்டேக் பண்ணிட்டு எல்லாரும் வேதத்தை விட்டுட்டு மந்திரங்களை விட்டுட்டு ஓடிட்டு இருந்த காலம், பாஷாண்டிகளா ஓடிட்டு இருந்த காலத்துல சங்கரன்ற ஒரு சுனாமி வந்ததோ எல்லாம் திரட்டி போட்டு பிரம்ம சத்தியம் பிரம்ம சத்தியம் பிரம்ம சத்தியம் பிரம்ம சத்தியம் புலம்ப வச்சார் அத்தனை பேரும். அன்னைக்கு சங்கரர் மட்டும் வரலன்னா நீ ஒண்ணுமே இல்லை. சங்கர பகவத் பாதர் நிஜமாவே ஆச்சரியம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமட்டு, எவ்வளவு பெரிய ஆச்சாரியம். ஞானம் அப்படின்னா சங்கரர் தான், எப்படி பேசுவார். ஆனா அதே சாதாரண சம்சாரிகளுக்காக பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அந்த எக்ஸ்ட்ரீம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஞானத்தின் எல்லையில நின்னும் பேசுறார். அல்பமான குழந்தைகளுக்கு உனக்கு ஒண்ணும் வேண்டாம், நகி நகி ரக்ஷதி துக்குவஞ்சரணே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமக்கு, யார் எந்த ஸ்டேட்ல இருக்காளோ அந்த ஸ்டேட்ல நின்னு ஒரு உபதேசம், அதானே குருவுடைய பலம். ஒரே கிளாஸ் டீச்சரே இருப்பா, 5ஆம் கிளாஸ் எடுப்பா, 10ஆம் கிளாஸ் எடுப்பா, 5ஆம் கிளாஸ் குழந்தைகளை ட்ரீட் பண்ற விதமே வேற, 10ஆம் கிளாஸ் குழந்தைகளை ட்ரீட் பண்ற விதமே வேற. ஏன்னா அவளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சங்கர பகவத் பாத அந்த மாதிரி மண்டல மிஸ்ரெல்லாம் ஜோரா அழைச்சு கொண்டு வராம முடியுமா, எவ்வளவு பெரியவர் தெரியுமா மண்டல மிஸ்ரெல்லாம், அம்மா பயமா இருக்கும் பேசவே முடியாது. ஆதிசங்கர பகவத் பாதர் வந்தாரோ அவர் எல்லாம் அடங்கினார், இல்லாட்டா அவர் அடக்கிறதுக்கு லோகத்துல ஆள் கிடையாது. சங்கர பகவத் பாதர் ஒரு சந்தர்ப்பத்துல சிங்கேரியில இருக்கார், தட்சிணாமாயன்னு சொல்றோம் இல்லையா, சிங்கேரி சாரதா பீடத்துல உட்கார்ந்து இருக்க ஆதிசங்கர பகவத் பாதர் டெய்லி வேதாந்த பாடம் சொல்ற, வேதாந்தம்லாம் அவர் சொல்லி கேட்கணும், இந்த இங்கிலீஷ் ஆத்தர்லாம் எழுதினா படிச்சிடாது அவளுக்கு, வேதாந்தம் அர்த்தத்தை இங்கிலீஷ் சொல்லவே முடியாது. நீங்க ஸ்ரத்தைன்ற வார்த்தை இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் வார்த்தை ஒன்று சொல்லிடுங்க, ஞானம்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலண்டா இங்கிலீஷ் ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேடினாலும் கிடைக்காது. சத்தியமா ஒண்ணுமே நீ இன்டலெக்சுவல் எரியான ஒன்று வளரி கொட்டணுமே ஒழிய ஈக்குவலண்டான ஒரு வார்த்தை ஞானத்துக்கு சத்தியமா இங்கிலீஷ் சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகா ஸ்ருங்கேரியில இருந்துட்டு இருக்கார் ஆதிசங்கர் பகவத்பாதர், ஜோரா பத்மபாதர், எல்லா ஆச்சாரிய பெரியவாழ்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் உட்கார்ந்து இருக்காரு. சங்கர பகவத் பாதருக்கு கிரி அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்யம், அவருக்கு ஒன்றும் பெருசா இந்த வேதாந்தம் தத்துவம் விசாரம் இதெல்லாம் ஆசையும் இல்லை ஸ்ரத்தையும் கிடையாது. அவருக்கு ஒரே ஒன்று என்னடான்னா, சங்கர துணியை தோசி போடணும், சங்கரை வேண்டியதை பண்ணி கொடுக்கணும், சங்கரை நன்னா பார்த்தணும், இவ்வளவுதான். இதுக்கு மேல அவருக்கு வேற யோசனையே கிடையாது, அவருக்கு அதுவே சுகம்னு தோன்றது. இதுக்கு மேல அவருக்கு தனியா ஒரு சுகம் தெரியல, அது ஒரு ஆனந்தம். ஜோரா அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஒரு நாள் வேதாந்த பாடம் எப்பொழுதுமே சங்கர் என்ன பண்ணுவார், எல்லா சிஷ்யாலும் வந்த பிறகுதான் பாடம் ஆரம்பித்தார். அது முக்கியமா இந்த கிரி வந்ததான் பாட ஆரம்பித்தார். அவர் பாட்டுக்கு அழகா உக்காந்துருக்கா, எல்லா சிஷ்யாலும் வந்தாச்சு, கிரி மட்டும் வரல, ஒரு ஓரத்தை உட்காந்து துணி தோசிட்டு இருக்கார். ஜோரா இப்படி பாக்குற எல்லா சிஷ்யாவும் எப்படி பார்த்துட்டே இருக்கா, அவர் ஆரம்பிக்கலன்னு தெரிஞ்சு கொடுத்து இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காராம். சத்தியமா சத்குரு தான் நம்மளை தேடல, நம்ம யாருமே சத்குருவை தேடல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தியமா அவளுக்கு ஒரு குரு இருப்பா. நீங்க போய் குரு பிடிச்சாலும் குரு வந்து உங்களை பிடிச்சாலும் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையை இப்படிதான் பிடிச்சுக்கணும், குருவுக்கு முன் குருவுக்கு பின். இந்த கிமு கிபி மாதிரி கூமு கூட்டி குருவை பிடிச்சதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, குருவை பிடிச்ச பிறகு ஒரு வாழ்க்கை. பெரிய டிரான்சிஷன் குருவுக்கு அப்புறமா தான் வரும். நம்ம புத்தியிலேயா இருக்கட்டும், மனசுலயா இருக்கட்டும், வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், செய்கையிலேயா இருக்கட்டும், குரு மட்டும்தான் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும். வேற யாருக்கும் அந்த பலம் சத்தியமா கிடையாது. எத்தனை புக்கு படிச்சாலும் வரவே வராது. இப்படி பாக்குறார் ஆதிசங்கர் பகவத் பாதர், இப்படியே தேடுறார். பத்மபாதர் தெரிஞ்சுடுச்சு, ரொம்ப அவரு நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான், நல்ல பெரிய ரியலைசேஷன் உண்டு அவருக்கு. இப்படியே பாக்குறார். அப்ப கொஞ்சம் கிண்டலா சொல்ற பத்மபாதர் ஆச்சாரியன் கிட்ட, அந்த நீ யாருக்காக காத்துட்டு இருக்கியாலும் அவன் வந்து கேட்டாலும் இந்த செவரும் ஒண்ணுதான். இப்ப செவத்துக்கிட்ட போய் ஒரு அரை மணி நேரம் உபதேசம் பண்ண அது வேதம் புரிஞ்சதுன்னு சொல்ல போறது. ஆ அப்ப அவனும் செவரும் ஒண்ணுதான்னு சங்கரருக்கு அந்த கேலி பிடிக்கல. அது எப்படி சொல்லலாம், ஒரு சிஷ்யன் வசதியா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது குருவுடைய தர்மம், அது வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சரியில்லை அப்படின்னு இதுதான் எல்லாருமே பண்ணிருக்கோம். இதுவும் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா அது சமயத்துல கிளாஸ் லீடர் டீச்சருங்க வெளில போனா நீ பாத்துக்கோன்றோம், அவ்வளவுதான். அது பண்ற அட்ராசிட்டி பயங்கரமா இருக்கும். அவன் நின்னா, அவன் பேசினா, அவன் உக்காந்தான், அடிச்சான், எல்லாம் சொல்லு. அந்த மாதிரி பத்மபாதர் சொல்லிட்டார். அவனுக்கு சொல்றதும் செவத்துக்கும் ஒண்ணுதானேன்னுட்டார். சங்கர பகவத் பாதர் பார்த்தார், அப்படி கண்ணை மூடிண்டார், மனசுல அப்படியே தியானம் பண்ணார். கிரிக்கு எல்லா விதமான ஞானமும் உண்டாகட்டும்னு க்ஷண நேரம் மனசுல நினைச்ச குரு கிருப நினைச்சா நடக்கும். அவ வார்த்தை சொன்னா பலித்தமாகும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க பகவான தியானம் பண்ணி பேசுறேன். நம்ம எல்லாம் ஒரு விஷயம் நான் பண்ணித்தரேன்னு சொன்னா அகம்பாவத்னாலே பேசுறோம். மகாத்மாக்கள் எல்லாம் பகவத் தியானத்துல பகவான் நினைச்சுன்னு பேசுறான். அதனாலதான் அந்த பிரிவாளை சேவிச்சா வச்சுக்கோங்களேன், பகவன் நாமத்தோட தான் ஆசீர்வாதம் பண்ணுவான். நாராயண நாராயண பகவான் அண்ணா வைப்பா. பகவன் நாமத்தை சொல்லாம ஆசீர்வாதம் பெரியவா பண்ணவே மாட்டான். ஏன்னா அந்த வார்த்தை பகவானுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும். பகவான் கூட நின்று அதுக்கு சாட்சியா இருந்து இந்த குழந்தைய நல்வழிப்படுத்தணும்னு பெரியவா ஒரு வார்த்தை சொல்றா பாருங்கோ, அவ்வளவு சக்தி. ஏன்னா உள்ளுக்குள்ளேந்து பிரம்மம் தூண்டி ஆச்சுன்னா மகா மூடனுக்கு கூட ஞானம் வந்துடும். உள்ளேந்து பிரம்மம் தானே எல்லாத்தையும் பிரகாசிப்பிக்கணும். பிரம்மம் நினைச்சுட்டாலும் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய நம்ம சொல்லிட்டு இருந்தா வந்துருமோ? உள்ள இருக்க பிரம்மம் அசத்திலே நம்ம சத்து கொண்டு வரணும், தமசுலேருந்து ஜோதிர் கொண்டு வரணும். உள்ள இருக்கிற தமசு போகணும்னா பல கோடி ஜென்மாவுடைய அஜ்ஞானம் டக்குன்னு போயிடுமோ? டார்ச்லைட் அடிச்சா வெளிச்சம் வரா மாதிரியா? இல்லையே. உள்ள இருக்க அந்த மாயை விலகணும், உள்ளே அந்த வரணும். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமயன்ற வார்த்தை இல்லையே. அனுபவம் பிரார்த்தனை உள்ளேந்து வரணும். ஆதிசங்கர் பகவத் பாதர் நினைச்சுட்டார் கிரிவுக்கு எல்லாம் வரட்டும்னு மனசுல அது சங்கல்பம் பண்ண அது வரைக்கும் தேவையே விட்டுட்டார். இன்னைக்கு அவ கிண்டல் பண்ணா பாருங்கோ, இந்த கிண்டல் முன்னாடி வாழ ஜெயிக்க வைக்கணும் தீர்மானம் பண்ணா மனசுல நினைச்சார். அங்கேருந்து ஓடி வர கிரி ஸ்லோகம் சொல்லிண்டே வர சொல்லிட்டு வந்தா, சோடகாம் சொல்லிண்டே வந்தா, சோடகாஷ்டகம் சொல்லிண்டே வந்தா, அத்தனை பேர் கைகூப்பிட்டான். பத்மபாதர் வரைக்கும் மன்னிச்சுடுங்க சத்குருநாதா, ஒரு ஏதோ ஒரு மூடன் முட்டாள், இவனுக்கு ஒண்ணும் வேதம் தெரியாது, ஞானம் வராதுன்னு நினைச்சோம், ஆனா வந்துடுத்து. ஆதிசங்கர் சிரிச்சா, யாரையும் தப்பா அட போட்டுடாது, எல்லாத்துக்குள்ளயும் பிரம்மம் இருக்கு. அதனாலதான் தோடகாச்சாரியார்னு பேரு. சாதாரண ஒண்ணும் தெரியாத ஒரு மூடன் தான். அந்த மூடனை தோடகாச்சாரியார்னு கொண்டு வந்தது ஆதிசங்கர பகவத் பாதருடைய நிர்ஹேத்துக்க கிருபை. குரு கிருப்பை இருந்துடுத்துனா போதார், ஒண்ணுமே வேண்டாம். பெருசா ஸ்லோகம் தெரிய வேண்டாம், சம்ஸ்கிருதம் புரிய வேண்டாம், விசாரமே வேண்டாம், விசாரமே வேண்டாம். 1008 புக்க படிச்சு கிரந்தி ஆகப்படுற ராமகிருஷ்ண பரமன் சொல்ற, நிறைய கிரந்தம் படிச்சா கிரந்தி ஆயிடுவேன்ற. கிரந்தினா சிக்கல் முடிச்சு நிறைய படிக்க 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 இந்த புக்ல அப்படி போட்டிருக்கா, அந்த புக்ல இப்படி போட்டிருக்கா, ஒன்னும் புரியல போ, அவ்வளவுதான் கடைசியில. இதுக்கு படிக்காமலே இருந்துள்ளாமே, படிச்சியே கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், என்ன அவசியம் இருக்கு? படிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? படிச்சு 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 நாலேஜ கேதர் பண்ணி கடைசியில தலை வலிக்கிறது. புக்கே படிக்க போன ஓரத்தை வச்சிருவோம். ஏன்னா புக் வாங்கும்போது நல்லா ஆரம்பம் தான், வேகமா தான் படிப்போம். அப்புறம் புக்கை தொடச்சு தொடச்சு வைக்கிறதோட சரி, நல்ல புக்கு தெரியுமா ஆத்தர் கஷ்டம் யாருக்கா கொடுக்குவா கொடுத்துருவேன், நான் படிப்பேன் நான் படிப்பேன். இப்படி 50 வருஷம் ஓடியாச்சு, 20 வருஷம் போயாச்சு, புக்க தொடச்சு வைக்கிறதோட சரி, இந்த மார்கழி மாசம் திருப்பாவை தூசி தட்டி எடுக்கிற மாதிரி. அது யார்தான் சொன்னாலும் சொல்ல, மார்கழி மாசம் தான் திருப்பாவை வாசிக்கணும்னு. மார்கழி மாசம் மட்டும்தான் திருப்பாவை வாசிக்கிறான், அதுக்கப்புறம் திருப்பாவை புக்க மேல பரண மேல. மார்கழி வரதுன்னா அந்த திருப்பாவைக்கு ஒரு ஏற்றம் வரும் பாருங்க. நெட்ல பாக்கணும், பேஸ்புக்ல பாக்கணும், வாட்ஸ்அப்ல பாக்கணும், திருப்பாவை 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 திருப்பாவை. போகி வந்தாச்சு அவ்வளவு திருப்பாவை யார கட்டியாச்சு, இதோட அடுத்த வருஷம் அனுபவமாச்சு. திருப்பாவை ஒரு மாசத்துக்காக இல்லை, ஆண்டாள் ஒரு மாசம் இருந்தா நமக்கு 1000 வருஷம் இருந்தாலும் வரமாட்டேங்கிறது. அப்ப டெய்லி அல்லவா வாசிக்கணும் திருப்பாவை. அந்த குரு பலம், குரு நினைச்சுட்டார் அப்படின்னா எப்பேற்பட்டவாளையும் அழகா பக்குவப்படுத்தி கொண்டு வந்துடுவான், அவ்வளவு ஆச்சரியம். அதுக்கப்புறமா தான் எல்லாரும் தொடகாச்சாரியார கொண்டாடின. ஒரே காரணம் ஆதிசங்கர் பகவத் பாத. தொடகாச்சாரிய கதறி கதறி ஆகிறார். ஆதிசங்கர் ஐயர் எதுக்குற ஆகிறனர், எனக்கெல்லாம் வருமா சுவாமி, எனக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் வருமா சுவாமி, நான்லாம் அதுவும் சுயமா வருது அப்படின்னா, இது ஸ்வயம் இல்லை குரு பலம். நம்ம கிட்ட ஒரு நல்லது வருதுன்னா குரு பலம், இல்லாட்டி நமக்குலாம் நல்லது வருமா, எவ்வளவு கெட்டண்ணங்கள் உள்ளே வந்துட்டே இருக்கு. இதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் வரது. ஒரு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்றது வரதுன்னா கூட குரு கிருபை இருந்தா தான் அந்த ஸ்லோகம் சொல்லவும். நான் ஸ்லோகம் சொல்றேன் நினைச்சிடப்படாது, குரு கிருபை. இல்லாட்டி உலகத்தை எத்தனை பேர் ஸ்லோகம் தெரியாம இருக்கா, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாம இருக்கா இல்லையா. இதுல நமக்கு ஏதானும் தெரியாதுன்னா ஒரே ஒரு கிருபை, குரு கிருபை ஒண்ணுதான். குரு கடாட்சம், குரு கடாட்சம், குரு கடாட்சம். அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, நிஜமாவே எப்ப அழுதாலும் குரு கவலைப்படாதே. பரீட்சித்து சொல்றான், 7 நாள்ல எனக்கு மரணம் அப்படின்றான். குரு சொல்ல, 7 நாள் இருக்குடா, எது டென்ஷன் ஆறுன்ற. ஒரே ஒரு முகூர்த்தத்துல கட்வாங்கன்ற ராஜரிஷி மோட்சத்தை அடைஞ்சுட்டான், உனக்கு 7 நாள் இருக்குடா அட போடா அப்படின்றான். பரீட்சித்து அப்படி தன்னாய் உட்காரான், 7 நாள் இருக்கு அது, 7 நாள் தானே இருக்குன்னா. சுக்கப்புறம் சொன்ன, 7 நாள் இருக்குடா. அதான் நம்ம சாதாரணமா பாக்குற விஷயத்த பெருசா சொல்லுவா, பெருசா நினைக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வசத்தியா நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுமில்லேன்னு நினைக்கிறதெல்லாம் வசத்தின். அப்படி ஆதிசங்கர் பகவத் பாதர் மூடனா இருந்த ஒரு தொடகாச்சாரியரை பக்குவப்படுத்திட்டார். தொடகாச்சாரியார் ஒரு ஸ்திதியில கொண்டு வந்து வச்சுட்டார். அவர் கூட இருந்தவாடே அவர் மதிக்கல. ஆனா இன்னி வரைக்கும் அத்தனை பேரும் தொடகாசிரம் பாடிட்டு இருக்கோம், தொடகாச்சாரியன் கொண்டாடிட்டு இருக்கோம். குரு கிருப ஒண்ணுதான் காரணம். அதனால குரு சர்வசிரேஷ்டம் தான். அப்படி ஆதிசங்கர் பகவத் பாதர் இன்னைக்கு அந்த குரு பரம்பரை எத்தனை விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் குட்டி கடந்து எத்தனை கிரந்தங்கள். சங்கரர் வரதுக்கு முன்னாடி 72 மதங்கள் இருந்தது. 72 வாராகி பத்தியங்களை புதுசு புதுசா கலந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆதிகாலத்திலே இருந்தது. சங்கரர் தான் ஒழிச்சு கட்டினார் எல்லாத்தையும். எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி சண்மதம்னு கான்செப்ட் கொண்டு வந்தது. அன்னைக்கு சண்மதம் வரலைன்னா படாத பாடு பட்டிருப்போம். எல்லா குட்டி குட்டி தேவதைகளுக்கெல்லாம் ஒரு மதம் வச்சிருந்தா. அவாவா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி வைஷ்ணவம், சைவம், சாக்தம், சௌரம், கானபத்தியம், ஸ்காந்தம், ஆறுதான் முக்கியம்னு சொல்லி அதை மட்டும் கொண்டு வந்து வச்சார் சங்கர். பெரிய கழி அது பண்ணலன்னா இன்னைக்கு ரொம்ப குழம்பி போயிருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி 30 கோடி தேவர்களுக்கு ஒரு மதம் வச்சிருந்தா. அவாவா இந்திரனுக்கு ஒண்ணு, வருணனுக்கு ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஒண்ணு வச்சிருந்தா. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி சண்மதம்னு கொண்டு வந்தாரோ, 6 மாதத்தோட சண்டை நிக்கிறது. அதுக்கு மேல பெரிய சண்டை போகல. அப்ப அவ்வளவு பெரிய கிருபை பண்ணிருக்கார் ஆதிசங்கர் பகவத் பாத. அப்ப ஒரு மூடனை சரி பண்ணார் சுவாமி ராமானுஜர். எல்லா ஆச்சாரியும் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாவும் ஒவ்வொரு விதத்துல விசேஷம். ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுன்னு இருக்கா, ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவ பக்குவப்படுத்துற விதமும், அவ ஹேண்டில் பண்ற விதமும், அவ ஜனங்களை அனுபவிக்கிற விதமும் பரியரம். அத்தனை ஆச்சாரிய புருஷாலும் பாருங்க, நம்ம நன்னா இருக்கணும், நம்ம நன்னா இருக்கணும். இந்த பாடு ரெடி, அம்மா அம்மா விட்டுட்டு வர முடியுமா, நம்மளால விட்டுட்டு வர முடியுமா? ஆரியாம்பல் கதறா இல்ல குழந்தை, நீ போயிட்டா என்னடா பண்ணுவேன்ற. இல்லம்மா அந்திம காலத்துல வரேன்னு ஒரு குழந்தை கணவன், எதுக்காக? நம்மள மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா, இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா? லோக க்ஷேமார்த்தமா அம்மாவை விட்டுட்டு அவளுக்கு கூட வேற யாருமே, ஒரே ஒரு பிள்ள, அதுவும் கிளம்புறது. அன்னைக்கு ஆரியாம்பல் அந்த தியாகம் பண்ணலன்னா இன்னைக்கு லோகம் என்ன ஆயிருக்கும் தெரியாது. அம்மாவை விட்டுட்டு கிளம்புற இன்னொன்று பிள்ளை வேணேன்னு அந்த பிள்ளை அத்தனை வசத்தி பவதி விக்ஷாந்தேகின்னு கேட்டணும். ஒரு நெல்லிக்கனிய போட்டதுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணி வர்ஷிக்க வச்சதும், அதுல ஒரு தங்க நெல்லிக்காய் கூட தான் எடுத்துக்கலையா? தான் குரு தான் எடுத்துக்கல பாத்துங்க. எல்லாம் உனக்கு தான் கொடுத்துட்டுதானே போன கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி. ஒண்ணு அவ வீட்லயும் கஷ்டம் இருக்கு, ஆனா தனக்கு ஒரு பாடி கொண்டு வரணும்னு தோணல. பக்கதார அந்தவர் ஏழு மாமிக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்ததுக்கு கடகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்காய் வர்ஷிக்க வச்சாருனா இதுதான் குரு கதை, இதுதான் குரு கடாட்சம். தனக்காக யோசிக்க அவளுக்கு வரமாட்டேங்கிறது நமக்கு நமக்காக யோசிக்க ரொம்ப ஈஸி, அடுத்த வாழ்க்கை யோசிக்கிறது தான் கஷ்டம். அது போல சுவாமி ராமானுஜர், காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர்னின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயித்த பின் அப்படின்றார் திருவரங்க சமுதனார். காரே கருணை ராமானுசா, அப்படியே மேகம் போன்ற கருணையை கட்டக்கூடிய ராமானுஜரம். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல இருக்க, மேல்கோட்டைன்றது மைசூர் பெங்களூர் ரூட்ல மாண்டியா பக்கத்துல இப்படி போனா ஒரு மேல்கோட்டை, தொண்டனூர் மேல்கோட்டையில சுவாமி ராமானுஜர் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்கள் அங்க இருந்தார் பகவத் கிருப்பையினால. அப்ப அந்த மேல்கோட்டையில சம்பத் குமாரன் செல்வப்பிள்ளைன்னு ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தி எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த மேல்கோட்டையில ஒரு பக்தர் இருந்தார், அவர் எப்படின்னா அழகா சம்பத் குமாரன் அந்த மூர்த்தி செல்வப்பிள்ளையோட சாதாரணமா பேசுவார், எப்படி நம்ம மனுஷாரோட பேசுறோம் இல்லையா அந்த மாதிரி சுவாமியோட சாதாரணமா பேசுவார். இன்னைக்கு கலியுகத்தனமா நிறைய பேர் பிரத்யக்ஷமா பகவானோட பேசுறவாள்லாம் உண்டு, உங்களாலையும் பேச முடியும், முடியாதுன்னு கிடையவே கிடையாது. முடியாதுன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, பாகவன் எதுக்கு சொல்லணும், ராமாயணம் எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையான்னு ஓரம் தள்ளி வச்சுடலாம். எல்லாரும் கேட்கறதுலாம் சத்தியமா உங்களாலையும் பகவான பார்க்க முடியும், பகவானோட பேச முடியும், பகவானோட விளையாட முடியும், சந்தேகமே வேண்டாம். சங்கரன் மேல சத்தியம், ராமானுஜர் மேல சத்தியம், மகாத்மாக்கள் மேல சத்தியம் பண்ணி சொல்ல நிச்சயமா முடியும். யாராக இருந்தாலும் பகவான பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப அங்க அழகா ஒருத்தர் இருந்தார், ஜோரா அந்த சம்பத் குமாரனோட நன்னா பேசுவார், ஆனா கொஞ்சம் ஒரு ஈகோ வந்துடுச்சு அவருக்கு, என்ன மாதிரி யார் பகவான் அனுபவிக்கிறா, நமக்கு வந்துடுதோனும் கோயிலுக்குலாம் வரதே இல்லை, எவ்வளவு கிளாஸ் நடக்குது, எவ்வளவு சத்தம் நடக்கிறது, வரவே கிடையாது, ரொம்ப மோசம், உங்களை யாரா கேட்டாளா, என்னமோ பிறந்ததுலேயே நீங்க சத்தங்கமே கதியா கிடைக்கிறாளா, எங்கேயாவது வெளியூர் போனோம் வெளிநாடு போனோம் கெஸ்ட் வந்துட்டான்னா எனக்கு வர முடியாதுப்பா சத்தங்கத்து லீவுப்பா, முதல்ல சொல்லிடுவோம் சேஃபா, விஷயம் தெரிஞ்சவனே அவளையும் கூட்டிட்டு வரலாம் தோணாது, அவளையும் எடுத்து நம்மளும் எடுத்துருவோம், எல்லாம் அனுகூல சத்துருக்கள், நமக்கு அனுகூலத்தை கெடுக்கிறதுலே இருக்கா, நமக்கு எல்லாம் அனுகூலத்தை கெடுக்கிறதுலாம் இருக்கா, யாரும் அனுகூலத்துக்கு நல்லது பண்ற அனுகூல பந்துக்களே, அனுகூல சத்துருக்கள், நீ போலையா பாசி நானும் போல அவ்வளவுதான், நீ கிளம்பல நானும் கிளம்பல, அதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் போகலன்னா உடனே அப்படியா சரி நானும் கிளம்பல, ஆமா வாஸ்தவம் தான் முடிஞ்சு போச்சு, என்னடா காரணம் கிடைக்கும்னு காத்துருக்கும், யாரா ஒருத்தர் லேசா அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்ட அவ்வளவு, ஒன்னால நான் வளர்ந்த என்னால நீ வளர்ந்தனே கிடையாது, கொஞ்சம் அகம்பா வந்து எடுத்து என்ன போல யார் பக்தி பண்றான், என்ன போல யார் பகவானோட பேசுறா, எத்தனையோ பேர் இருக்கா, நம்ம தான் பக்தர் நினைச்சிருவே வேண்டாம், நம்மளை விட கோடி மடங்கு வசத்தியா எத்தனையோ பேர் இருக்கா, நமக்கு தெரியல எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர், நம்மளாம் ஹிந்து தர்மத்துல பிறந்துட்டு நம்மளாம் பேசிட்டு இருக்கோம், இஸ்கான்ல எத்தனை ஃபாரினர்ஸ் இருக்கா, அவருக்கு இந்து தர்மமே தெரியாது, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்து இன்னைக்கு எத்தனை ஹரே கிருஷ்ணான்ற கிருஷ்ணா கூட வரதில்லை, என்ன அழகா கிருஷ்ணான்னு பாடுற தைரியமா, நெத்தில கோபிச்சந்திரன் விட்டுண்டு குடும்பி வச்சுண்டு வைக்கப்படாம பிருந்தாவனத்துல கதறி கதறி எழுதுன்னு ஓடிட்டு, எத்தனை ஃபாரினர்ஸ், எத்தனை நீக்ரோஸ், எத்தனை ஹிப்பிஸ், எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, இன்னைக்கு பிருந்தாவனத்துல போனா அவ பாட்டு இந்தியாவில வந்துட்டு பிருந்தாவனத்தை சுத்திண்டே இருக்கா, பைத்திய மாதிரி சுத்திண்டு இருக்கா, நமக்கு அதிசயமா இருக்கு, எப்படி வாழலாம் முடியறதுன்னா, அதான் குரு கிருப்பை. ஆச்சரியம், ஒரு கம்பா வந்துடுத்து ஒரு நாள் எப்படி டெய்லி ராத்திரி பெருமாளுக்கு இந்த சயன ஆர்த்தி ஆனவன இவர் தனியா போய் பெருமாளுக்கு பாடுவார், பெருமாள் வீண வாசிப்பார், இவர் பாடுவார், அந்த மாதிரி ஒரு டீலிங் ரெண்டு பேருக்கும், அவ்வளவு தூரம் ரெண்டு பேருக்கும் பிரீத்தி. ஒரு நாள் இவர் உள்ள நுழையறார் சுவாமி ராமானுஜர் ஒரு நிமிஷம் அப்படின்னார், இவர் வந்தார், எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க பெருமாள் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்வேளா அப்படின்னா, இவருக்கு ஒரே சந்தோஷம், ராமானுஜருக்கே பெருமாள் கிட்ட பேச முடியல, நான் தான் பெரியார் அப்படின்னு நினைச்சார், என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னா, இல்ல உங்களுக்கு மோட்சம் உண்டான கொஞ்சம் சுவாமி கிட்ட கேட்டு சொல்லுங்க, இவர் அதுக்குதான் யோசிக்காம நிம்மதியா இருந்தார், இந்த குருவை பார்த்தா முதல்ல குழப்பம் தான் வரும் வச்சுக்கோங்களேன், இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போயிட்டு அதுக்கப்புறம் புதுசா எல்லாம் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும், குருவை பார்க்காத வரைக்கும் ஏதோ தைரியத்தை ஓடிட்டு இருப்போம், இதெல்லாம் பண்ணி ஆசை, ஓகே ஐ எம் ப்ரொசீடிங் அப்படின்னு, குருவை பார்த்தா நம்ம வெறும் பிக் ஜீரோன்னு அப்பதான் தெரியும், குருவை பார்த்த பிறகுதான் ரியாலிட்டி உள்ளபடி புரியும், உங்களுக்கு மோட்சம் உண்டான் கொஞ்சம் பெருமாளை கேட்டு சொல்லுங்க, இவருக்கு சந்தோஷமா இருந்தாலும் நம்மளையும் கேட்க சொல்ற, என்னுடைய மோஷம் இருக்கு, இவருக்கு என்ன கவலை, என்ன அவசியம் இருக்கு, நான் தான் பெருமாவோட பேசிட்டு இருக்கேன்னு போயிட்டார் உள்ள, அழகா கச்சேரி எல்லாம் நடக்கிறது, பாதின நிறுத்திட்டார் இவர், பெருமாள் கேட்டார் நடாச்சு, இல்ல அடியனுக்கு ஒரு சம்சயம், உனக்கு சந்தேகமே வராது எங்கேன்னு வந்தது, இல்ல வெள்ள ராமானுஜர் இருக்க அவனுக்கு இதேதான் வேலை, எல்லாரையும் குழப்பறதே வேலை, என்ன கேட்க சொன்னான், இல்ல எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொன்னார். பெருமா நன்னா சிரிச்சுடு, கன்ஃபார்மா இல்ல அப்படின்னு இவர் நொந்து போயிட்டார். என்ன எனக்கு மோட்சம் இல்லையான்னு பெருமாள் கேட்டா, உனக்கு எதுக்கு நான் மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டார். பதில் சொல்ல தெரியல பாவம், உனக்கு எதுக்குடா நான் மோட்சம் கொடுக்கணும்னுட்டா. இவர் சொன்னார், நான் பாடுறேன் நீ பிரத்யட்சமா இருக்க, அதுக்குதான் நான் வீண வாசிக்கணும்னு தானிக்கு தீனி சரி போயும், நீ வீண வாச நான் பாடுறேன் இவ்வளவுதான், நீ பாடுற நான் வீண வாசிக்கிறேன், உன் பக்திக்கு எல்லாம் சரியா போச்சு, மோட்சம்னா உனக்கு சான்ஸே இல்லைன்னுட்டார். அப்புறம் பெருமாள் சார் நன்னா பாடுனார், எனக்கு மூடு இல்லை நான் கிளம்பி கிளம்பிட்டாரு, அவ்வளவுதான் பாதியில முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் இவருக்கு கோவில் வரவே பிடிக்கல, பகவானை பார்க்கவே பிடிக்கல, நமக்கு ஏதான ஒண்ணு விபரீதமா நடந்துடுச்சுன்னா சுவாமி மேல கோபம் வரும், கோவில் மேல கோபம் வரும், பூஜை மேல கோபம் வரும், எல்லாத்துனாலும் ஒரு வெறுப்பு வந்துடும். முதல்ல அங்கதான் வரும், நான் எவ்வளவு பூஜை பண்ணேன், எவ்வளவு நாமஜபம் பண்ணேன், உன் உண்டியில எவ்வளவு பணம் போட்டேன், என்னமோ நம்ம தனியா நோட் அடிச்சு போட்ட மாதிரி பெருமாள் எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்கறான், அவன் கிருபையினாலே போட்டுன்னு இருக்கும், ஆனா மனசுல ஒரு அகம்பாவம், அப்ப மனசே வரல. ஆனா ராத்திரி பழக்கமா எடுத்து நேர திருப்பி கோவிலுக்கு போயிட்டா, நீ எப்படி ராமானுஜர் கண்ணில் மாட்டப்படாது, ரகசியமா போகணும்னு போயிட்டா ராமானுஜர் தியானத்துல உட்கார்ந்து இருந்தா, ஒரு அழகா திரைய விளக்கிட்டு உள்ள போகும்போது அடியேன் தாசன் அப்படின்னா ராமானுஜர் பார்த்த நேரம் வந்தா, எனக்கு மோட்சம் இல்லைன்னு சுவாமி சொல்லிட்டார், சந்தோஷம் தானே திருப்தி தானே போதுமா அப்படின்றார். அப்படி சொல்லிட்டாரா, எனக்கு இன்னொரு சந்தேகம், என்ன சந்தேகம் அப்படின்னா, ராமானுஜர் அடியேனுக்கு மோட்சம் உண்டான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், இவர் ரொம்ப திருப்தி. அப்ப இவருக்கு இல்லையா அபாடா, இந்தியாவில எல்லாம் கரண்ட் போயிடுதுன்னா அபாட்ல போயிடுதா அபாடா, எல்லாருக்கும் போயிடுதா நமக்கு சந்தோஷம், நமக்கு மட்டும் போயிடுதா டென்ஷன் ஆயிடுறது, நமக்கு மட்டும் போயிடுதா ஐயோ அவ்வளவுதான் போச்சு, எல்லாருக்கும் போயிடுதா அபாடா, அப்ப ரைட் சந்தோஷம், இவருக்கு ஒரே ஒரு திருப்தி. இவருக்கே டவுட் தானா, சரி அன்னைக்கும் போனா அழகா ஆச்சு, திருப்பி இன்னைக்கும் கேட்டா பகவான் கேட்டாரா என்ன சந்தேகம், ராமானுஜருக்கு மோட்சம் உண்டான்னா பகவான் அப்படி அமைதியா உட்கார்ந்தான். இவர் சந்தோஷப்பட்டார், அவனுக்கு இல்ல போல இருக்கு, பெருமாள் தெய்வமேனு இருக்கா, பகவான் அப்படி பொறுமையா சிரிச்சுட்டே சொன்னான், அவனுக்கும் அவனை சேர்ந்தவருக்கும் கட்டாயம் மோட்சம் உண்டுன்னுட்டார். அப்படின்னு அடுத்த நாள் வந்துட்டார், இவர் மூணாவது நாள் போறார் உள்ள ஜம்மனு பிரசன்னமா போறார் பாட்டு பாடுறதுக்கு. இன்னைக்கு பெருமாளுக்கு டவுட் வந்துருச்சு, பெருமாள் பாட்டு நிறுத்திட்டார், என்னடா ரொம்ப ஜாலியா இருக்கேங்க, அது உனக்கு என்ன கஷ்டம், சரி கேட்டா உனக்கு என்ன கஷ்டம் இல்லை, இல்லை உனக்கு தான் மோட்சம் இல்லைன்னு நான் சொன்னேன், அதையும் தாண்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்க, உண்டானத்தி கோச்சுட்டு போனியே, நேற்று தெளிவா போனா இன்னைக்கு ரொம்ப பிரசன்னமா ரொம்ப கிளியரா இருக்கு, எப்படிடா அப்படின்னா. இவர் சொன்னார், நேற்று என்ன சொன்னாய், நேற்று என்ன சொன்ன, ராமானுஜருக்கும் அவனை சேர்ந்தவருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொன்னேன். உடனே இவர் சொன்னார், அடியேன் ராமானுஜர் தாசன், நான் ராமானுஜர் தாசன் ஆயிட்டேன், என் மோஷத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம்ப்பா, உனக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு, நீ பாட்டு பாடு நான் வீண வாசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பெருமாள் கப்சிப்புன்னு ஆயிட்டேன், குரு பலம் குரு பலம், முந்தான் நேற்று மோட்சம் இல்லை, அடுத்த நாள் ராமானுஜன் எப்படி சொன்ன மோட்சம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, குரு ஒண்ணுமே வேண்டாம், என்ன பக்குவம் பாருங்க, ராமானுஜன் இந்த கேள்வி கேட்கணுமா, உனக்கு மோட்சம் இல்லை நேரம் சொல்லியிருக்கப்படாதா, அவர் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவர் வாய் வழியாவே பகவான கேட்க சொல்லி அவர் லெவலுக்கு தன்னை கீழே இறக்கி, என்ன கிருபை இதான் கிருப்பை, இவ்வளவு கிருப்பை குரு நம்ம கிட்ட இறங்கி வந்துடுறார், சாதாரணமா இல்ல, நம்ம எந்த லெவல்ல இறங்குறோமோ அந்த லெவலுக்கு இறங்கி நம்மளை கை தூக்கி விடுறார். குழந்தை சாக்கடை இருந்துட்டு அம்மா சாக்கடையில யோசிக்காம இறங்குறா பாருங்க, அந்த மாதிரி சம்சார சாகரத்துல தானும் இறங்கி நம்மளை கை தூக்கி விடுறார், மானை காட்டி மானை பிடிக்கிறா போலேன்னு சாப்பிடுறார். இல்லாட்டி அவளுக்கு என்ன, நம்ம சம்சாரிகளோட பழகணும்னு அவசியம் இருக்கா, ராமானுஜருக்கோ சங்கரருக்கோ விவேகானந்தருக்கோ ரமண மகிழ்ச்சி எவ்வளவு நாள் பாதாள லிங்கத்தோட இருந்தா, அவருக்கு வெள்ள வந்து ரமணாசனம்னு ஆரம்பிக்கணும் அவசியம் உண்டா, இத்தனை பேரோட அவர் வந்து உட்காரணும்னு உண்டா, எதுக்குடானா, ஜனங்களை எப்படியாவது கரையேற்றி விட்டுடுவோம்னு தானே, எப்படியா இந்த ஜீவன்கள் நல்ல கதி அடைஞ்சிடணும்னு தாபம் தானே, நம்ம நல்ல கதி அடையணும், நமக்கு இருக்கிற தாபத்தை விட குருவுக்கு இருக்கிற தாபம் தான் ஜாஸ்தி. எல்லாரும் கிளாஸ் 35 குழந்தைகள் இருக்குன்னா டீச்சர் எல்லா குழந்தையும் பாஸ் ஆகணும் தான் ஆசை இருக்கும், அப்பா அம்மாவுக்கு அவாவா குழந்தைதான் முக்கியம், அது போல குருவுக்கு அத்தனை பேரும் சத்கதி அடையணும், அத சந்தேகமே கிடையாது. நினைச்சு நினைச்சு வரலாறு அவர், ஐயோ எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொல்லிட்டாரு, எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டு கேட்டு எனக்கு கிருபை பண்ணிட்டாரு கிருபை பண்ணிட்டாரு கிருபை பண்ணிட்டாரு கதறினார். என்ன அவசியம் இருக்கு ராமானுஜர் மோட்சம் கேட்கணுமா, ஸ்வயம் லக்ஷ்மணன் ஸ்வயம் பலராமனா வந்த அதே ஆதிசேஷன் தான் கலியுகத்துல ராமானுஜரா வந்த, இவ்வளவு கேட்கணுமா அப்படின்னா அவருக்கு மோட்சம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொன்னார். அவரோட மோட்சம் கேரண்டி ஆயிடணுமா, இப்படியே வீணா போயிடப்படாது, தான் பெரியாள் நினைச்சிடப்படாது, அவ காந்தி பக்தி இருக்கு, அதனாலதான் குரு கடாட்சம் சக்தி. நமக்கு ஒரு அது அதிகாரமே இல்லைன்னா கூட குரு கிருபை இருந்துடுத்தனா நம்ம அகம்பாவத்தை கிள்ளி போட்டுருவோம், நம்ம ஜெயிக்கவே முடியாது நம்முடைய ஈகோ அகம்பாவம். அத்தனை அழகா ஜெயிக்க வைக்கிறா, ஒவ்வொரு பிரிவாளும் போட்டி போட்டுன்னு இருக்கா. நமக்கு பகவான காட்டி கொடுக்கறது அவளுக்கு சமானம் அவாதான். மத்வாச்சாரியம் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு ஒவ்வொரு ஆச்சாரியும் விசேஷம்தான். ஏன்னா எல்லாரும் நன்மை ஞாபகம், நீங்க எந்த சம்பிரதாயத்தை வேணா சேர்ந்தவாளா இருந்தோம், மற்ற சம்பிரதாயத்து ஆச்சாரியால தப்பாகவோ தவறாகவோ பேசிடாதீங்கோ நினைச்சுடாதீங்கோ, அந்த அபச்சாரம் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க குரு வசதி தான், அதுக்காக மற்ற குரு கேவலம் இல்லை. அவாவாக்கு அவ அம்மா அப்பா வசதி தானே, ஏதோ அவருக்கு லேபர் ரூம்ல வாழ்ந்துட்டு இருப்பா அவர் அம்மா, ஏதோ அவருக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் வாழ்ந்துட்டு இருப்பா, அவ்வளவு கூட வேண்டாம். ஒரு ப்ராசிட்யூட குழந்தையா இருந்தாலும் அதுக்கு அவ அம்மா வசதி தான், அவ்வளவுதான். உங்க குரு உங்களுக்கு வசத்தினா சந்தோஷமா வச்சுக்கோங்க, நோ டவுட். இன்னொரு குரு மறந்தும் தப்பா பேசக்கூடாது, எந்த சம்பிரதாயமா வேணா இருக்கும். நீங்க வடகலையோ தென்கலையோ ஸ்மார்த்த சம்பிரதாயமோ இல்லாட்டி காஞ்சி மடமோ சிங்கேரி மடமோ அகோபிலமோ ஆண்டவன் நிறைய இருக்கு, மத்வ மடமோ எது வேணா இருக்கட்டும், ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு அவ வசத்தி தான். ஏன்னா அவளும் நமக்காக தானே போராடிட்டு இருக்கா, எல்லா ஆச்சாரிய புருஷாவும் நம்மளை உத்தாரணம் பண்றதுக்கு தான் இந்த பாடுபடுறா, ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறா நம்மள எப்படியாவது கை தூக்கி விடணும்னு. அப்ப அவ கைய பிடிச்சு மேலே ஏறதான் நம்ம வேலை. இப்ப ஏர்போர்ட்டுக்கு போல அவ்வளவு பிளைட் நிக்கிறது, உங்க பிளைட்ல தான் நீங்க ஏறு, அவ்வளவுதான் டெஸ்டினேஷன் பகவான் தான் குரு. ஒவ்வொரு குருவும் டெஸ்டினேஷன் பகவான் தான் கொண்டு போய் விடுறா, ரெங்கிய கொண்டு போய் விடுறதுல நம்மள பக்குவப்படுத்துறா. எத்தனை பாடு சங்கர இவ்வளவு பாடு பண்ணணுமா, ராமானுஜர் எத்தனை பாடு பண்ணணுமா, நாம சத்கதி அடையணும்ன்ற அவளுடைய அந்த தவிப்பு நம்மளை கொண்டு போய் விடுறது. இல்லாட்டி வேற ஒன்னும் காரணமே கிடையாது. மறந்து யாராவது யாராவது குருமார பத்தி தப்பா சொல்றா டிவிக்காக சொல்றானா கூட பார்க்கவே பார்க்காதீங்க, தப்பா நினைச்சுடாதீங்கோ. பாகவத அபச்சாரம் மகா கொடியது, எல்லா புரு அபச்சாரி புருஷாலும் சிரேஷ்டம் தான். யார் நல்லவான்னு நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை, இருக்கிறதே அல்பாயுசு, அதுல 100 வயசு கேரண்டி இல்ல. அப்படியே இருந்தாலும் பாதியும் உறங்கி போகும், இல்ல பிரெட் அண்ட் பட்டருக்காக ஓடிய ஜென்மா பயின் இருக்கு, ஏதோ தூங்கினமா ஏதோ எழுந்தமா, இன்னைக்கு ஏதோ கிருஷ்ணாராமா கோவிந்தா வந்தா குரு கிருப்பை, அவ்வளவுதான். ஏதோ இன்னைக்கு பகவான பார்த்தோம்னு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கும், மத்த யார பத்தியும் எதை பத்தியும் ஒரு கிரிட்டிக்ஸ் நம்ம சொல்ல வேண்டாம் சொல்ற பக்குவத்துல நாம இல்ல, நல்ல புத்தியில வாங்கி வச்சுக்கோங்க. மத்வாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர், ஒவ்வொரு அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் ஒவ்வொரு சித்தாந்த ஆச்சாரியப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வசத்தியா இருக்கிறதுனால இன்னி வரைக்கும் ஜீவிச்சுட்டு இருக்கு. பொய்யா இருந்தா ரொம்ப நாள் ஜீவிக்காது, பொய்யா இருந்தா லோகத்தை ஜீவிக்காது, சத்தியமா இருக்கிறதுனாலே தான் ஜீவிச்சுட்டு இருக்கு. சத்தியமா இருக்கு அதே சமயத்துல நிரூபணமும் ஆயிட்டு இருக்கு, இவாள்லாம் சத்திய புருஷர்கள் நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. மத்வாச்சாரியா குரு ஞானத்தை கொடுப்பார், மூடனா இருக்கிறவள வசத்துவா, சாதாரண லௌகீகமான கஷ்டங்கள்ல இருந்தும் காப்பாற்றுவா, சந்தேகமே வேண்டாம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியர் ஸ்வயம் வாயுடைய அவதாரம், அதனாலதான் மத்வ சம்பிரதாயத்துல ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படின்றார். ஹரி சர்வோத்தமன் தேவர்கள்ல ஜீவர்கள்ல வாயு தான் உத்தமன். வாயுடைய மூத்த அவதாரம் தான் ஆஞ்சநேய மூர்த்தி, வாயுடைய இரண்டாவது அவதாரம் தான் பீமன், வாயுடைய மூணாவது அவதாரம் தான் கலியுகத்துல ஆனந்த தீர்த்தன் சொல்லும்படியான ஸ்ரீமன் மத்வாச்சாரியர். மத்வாச்சாரியா ஒரு நாள் கடற்கரை ஓரத்தில் அப்படி நடந்துட்டு இருக்கார், அப்போ ஒரு பெரிய புயல் வர்றது, அப்ப அந்த கடல்ல ஒரு கப்பல் தத்தளிக்கிறது. அப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கடல்ல கப்பல் தத்தளிக்கும் போது என்னத்தை பண்ண முடியும். இப்ப தூரத்திலேருந்து பாக்குறா கடற்கரை ஓரத்தை ஒரு தேஜோமயமா நடந்துட்டு இருக்கார் ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியா. அவ அங்கேருந்து கை கூப்பிடாவா, யாரு என்ன ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது, யாரோ ஒரு சாது. இந்த சாதுவை தவிர நம்மள வேற யாராலையும் காப்பாத்த முடியாது, நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல இருந்து எதுவா இருந்தாலும் சத்குரு கிருபைதான் காப்பாத்தும். இல்லாட்டி எத்தனை சந்தர்ப்பங்கள் எப்படி எங்கெல்லாம் கீழே விழுந்திருப்போம், குருபலம் நம்மள கை தூக்கி விட்டுருக்கு. அவ அங்கேருந்து கை கூப்பிட எங்களை காப்பாத்துங்கோனு கத்தரா கடல்ல எப்படி கேட்கும் புயல்ல. மத்வாச்சாரியர் எதிர்ச்சியா அங்க பாக்குற, யாரோ ஜீவன் அலறது, ஜீவன் கஷ்டப்படுறதுன்னு திரும்பி பார்த்தார், கப்பல் தத்தளிக்கிறது, தோல்ல இருக்க துண்டெடுத்து இப்படி வீசுறா, அப்படி வீசினோடனே புயல் அடங்கிறது. பெருமாளுக்கு அவ்வளவு பலம் உண்டு, கஷ்டமா சித்திகள்லாம் அவ சொன்னா கைகட்டி நிற்கும். அவள் சொன்னா பகவானே கேட்பான், மற்றதெல்லாம் கேட்காது, இயற்கையும் கேட்கும். உடனே அவள் தெரிஞ்சு போயிடுத்து, இந்த மகாத்மாவுடைய கிருப்பையினாலதான் நம்ம பழச்சோம்னு சொல்லி கப்பல் அப்படி கடலுக்கு எடுத்து கடற்கரைக்கு எடுத்துட்டு வரா. வந்துட்டு மத்வாச்சாரியரை சேவிக்கிறான், உங்களாலதான் நாங்க பழச்சோம், இந்த கப்பல்ல நிறைய இருக்கு, பொண்ணு மணி வைரம் எல்லாம் இருக்கு, இத்தனைக்கும் நீங்க தான் காரணம், உங்களுக்கு என்ன வருமோ எடுத்துக்கோங்க, எல்லாம் வருமானாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு மத்வாச்சாரியர் சிரிச்சார். இது எனக்கு வேண்டாம், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், இதை விட சத்தி பகவன் நாம சங்கீர்த்தனம் அது எல்லாத்துக்குமே கொடுக்குமே, இதெல்லாம் வாங்கி வச்சுன்னா பத்திரப்படுத்துறதே பெரியதா இருக்கு, பார்த்த நகையெல்லாம் வாங்கிட்டு லாக்கர்ல கொண்டு பத்திரமா சப போய் எடுத்துட்டு பார்த்து என்ன இருக்கு, இது வாங்கவே வேண்டாமே, பார்த்து பார்த்து அதுக்கு ஒரு அஞ்சு கடை ஏறி 50 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன் கடைசியில கொண்டு லாக்கர்ல பத்திரமா பூட்டி வச்சு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொங்கலுக்கோ எடுத்து போட்டு அவாடா முதல்ல நாளை கொண்டு லாக்கர்ல வச்சிருந்தோம், முதல் வேலைதான் வச்சு அனுபவிக்கிறாளா, இதுதான் வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் நிறைய பிரயத்தனப்படுறது, எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிறது, ஆனா அனுபவிக்கலையே, அதுதான் வருத்தமா இருக்கு. எல்லாம் சம்பாதிக்கிறது மெயின்டைன் பண்றதுலயே ஜென்மா அப்படின்னு இருக்கு, என்ன சம்பாதிச்சோமோ என்ன வாங்கினாலோ அதை அனுபவிக்கலையே, கடைசியில யாரோ அனுபவிச்சுருக்கா, யாரோ அனுபவிச்சிருக்கா, ஆத்த வேலை கால வேலைக்கெல்லாம் சௌகரியமா அனுபவிச்சிருக்கா பாடா அப்படின்னு, என்ன பர்பஸ், பர்பஸே இல்லை, நிறைய விஷயங்கள் வைத்திய காரணமா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான், காரணமே இல்லை, கடைசியில் அதை மெயின்டைன் பண்றதே ஜென்மா அவ்வளவுதான், அப்பாடா என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு, யாருக்கு என்ன பிரயோஜனம், உங்களுக்கே பிரயோஜனம், அடுத்த வாழ்க்கு என்ன பிரயோஜனம், ஒரு சொன்ன ஒண்ணுமே வேண்டாம், பகவான் நாம சங்கீர்த்தனம் இருக்கு அப்படின்னா சொன்ன தயவு செய்து ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்னா. உடனே மத்வாச்சாரியர் கப்பல் மேல ஏறி பாக்குற, நிறைய கோபி சந்தன பாறையா வச்சிருக்கா, வெயிட் பேலன்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கா. அப்ப மத்வாச்சாரியர் அப்படி கண்கள்ல கண்ணீர் வழி எனக்கு அந்த கோபி சந்தன கட்டிய குடும்பம்ட்டான், அவ சிரிச்சது ரொம்ப மண் கட்டி, வெயிட் பேலன்ஸ்க்காக நாங்க வச்சிருக்கோம், இல்ல எனக்கு அதான் வேணும், கேட்டா இதை வச்சு என்ன பண்ண போறேன், எனக்கு அதான் வேணும் அதான் வேணும் அதான் வேணும்ட்டு சிறுமிவா எடுத்து கொடுத்துடா, வாங்கிட்டு ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார் தன்னெல்லாம் மறந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறா. இவாளுக்கு புரியல, என்ன ஒரு கோபி சிந்தனை கட்டி போய் இவ்வளவு ஆடுபாக்கமா, தங்கம் வைரம் வைடூரியம் கிடைச்சாலும் ஆடுனா நியாயம், ஒரு களிமண் தானே கோபி சந்திரன், கோபி சந்திரன் திருமண் எல்லாம் களிமண் தானே, அதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டமான்றா, அதை எடுத்துட்டு ஆடுற எதுக்கு ஆடுறான்னு எல்லாரும் அவரை தொடர்த்துட்டே போறா. மத்வ சரோவரம் உடுத்தியில அங்க வந்து அந்த மத்வ சரோவரம் குளத்துக்கு மேல அப்படி வச்சுட்டு ஆடுறார் பாடுறார் கிருஷ்ணா 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 குழம்புறார், கட்டி ரெண்டா பிளந்தது, உள்ளுக்குள்ள தேவேன்னு ஒரு குட்டி கிச்சாவை நிக்கிறார், மத்த வச்சிருந்து கையில அழகா தாம்பு கயிறை வச்சிருந்து ஒரு கோமணம் கூட கட்டாத ஒரு குஞ்சு கிச்சா பைய பல 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 பலன்னு இவெல்லாம் அதிசயிச்சு போயிட்டு, அவ்வளோ இந்த கட்டிக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான்னு அவளுக்கு தெரியல, அவ சும்மா வெயிட் பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கான், அதை கொண்டு மத்ராசர் எடுத்துண்டா இவாளை காப்பாத்தினா, உள்ள இருக்க கிருஷ்ணனும் வெள்ள வந்துட்டான், ருக்மிணி பிராட்டி ஸ்வயம் பூஜை பண்ண கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன் அவளே பூஜை பண்ண கிருஷ்ணன், என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணனுடைய பாரதியிலேயே கிருஷ்ணனே உபன்யாசம் பண்ணி ருக்மிணி தேவி கேட்கறா, அவ மயங்கி போயிட்டா, கிருஷ்ணா அந்த பாலகிருஷ்ணன் நான் பார்க்கணும்னுட்டா, அப்ப பகவானே தன் மனசுலேருந்து சங்கல்பிச்சு ஸ்வயம்புவா எடுத்து கொடுத்த மூர்த்தி உடுப்பி கிச்சா, அதனாலதான் பார்க்கும்போது கொள்ளை அடிக்கிறான்னா ஸ்வயம் கிச்சா பாய், அது மத்த வச்சுட்டு இப்படி முகத்து இப்படி வச்சுட்டு வாயின்னு வச்சுட்டு அது நிக்கிற அழகே தனி, அது அந்த 9 ஓட்டவைய அந்த பயல பாக்குற சுகம் இருக்க தனி தான், என்ன வேணா சொல்லுங்க, ஒவ்வொரு பெருமாளும் ஒரு அழகுதான், பெருமாள் சொன்னா ரொம்ப யாரோ பெரிய ஒரு மாதிரி இருக்கும், உடுத்தி கிச்சா அவ்வளவுதான், கையில மத்த வச்சுட்டு ஒரு தாம்பு கையில வச்சுட்டு வேணுமா, இந்த தை தயிர் கட்டுறது வேணுமா, பக்தி வேணுமா, இதுதான் எங்க அம்மா, இந்த மத்த கொண்டுதான் நான் பானையை உடைச்சேன், இந்த கயிறு கொண்டுதான் எங்க அம்மா கட்டி போட்டா நிக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணன் உடுத்தி கிருஷ்ணன், இவெல்லாம் அசந்து போயிட்டா, அவசனம் இது கூட கிருஷ்ணன் எங்களோட வந்தானா, எங்களோட வந்தான் அவளுக்கு தெரியல, பல சந்தர்ப்பங்கள்ல கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கிறது தெரியல, அந்த உடுப்பி சந்தன கட்டிலேந்து வந்த கிருஷ்ணன் இவெல்லாம் அசந்து போனான், இன்னி வரைக்கும் ப்ரூஃபா நின்று இருக்கான் உடுப்பி கிருஷ்ணன். அப்ப மகாத்மாக்கள் காப்பாத்தினாலா அவ கூட இருந்த கிருஷ்ணனை அவளுக்கு காட்டி கொடுத்தான், குரு எங்கிருந்தோ நமக்கு கிருஷ்ணனை கொண்டு வந்து தரல, உங்க கூடவே உங்களுக்குள்ளேயே இருக்கிற பகவான உங்க கூடதான் இருக்கான்னு காட்டி கொடுக்கிறான், இங்கேயோ இல்ல பகவான் உள்ளதான் இருக்கு, அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கு, நீலத்தோ யத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரம், உள்ளுக்குள்ள ஜம்முன்னு இருக்கான் கிருஷ்ணன், தெரிய மாட்டேங்கிறது அஜ்ஞானத்தினால், குரு என்ன பண்ற அஜ்ஞானத்துல எல்லாம் தள்ளி விட்டு தோர்க்கான் 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 தோர்க்கான், நாரதர் துருவனுக்கு அவ்வளவு அழகா ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்லி கொடுத்தார், உள்ளுக்குள்ள இருக்க கிருஷ்ணன் தான் காட்டி கொடுத்தார், தனியா வெள்ளேந்து கொண்டு வந்து திணிக்கல, அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரே குட்டிக்கு சாப்பிட தேவேன்னு இருக்கான், சத்தியமா பார்க்க முடியும், உள்ளுக்குள் அமக்லமா இருக்கும். அப்படியே சங்க சக்கர கதா பத்ம பாணியாக நீலமேக சாமலனாக செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட சாட்சாத் மன்மத மன்மதனா இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள நீங்காத செல்வம். என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட கிருஷ்ணன் இருக்கான், எதுவுமே வேண்டாம், யாருமே இல்லைனாலும் என் கூட என் பகவான் இருக்கான், இது போதுமே, நீங்காத செல்வம், உள்ளுக்குள்ளேயே இருக்கான் பிரபு, ஒரு நாள் கூட மாறதில்லை, ஒரு நாள் கூட காணாம போகிறது, உள்ளுக்குள்ளேயே இருக்க, உள்ளுவா உள்ளிச்செல்லாம் அப்படின்னு தொண்டடிப்பொடியாள். அப்படி மத்வாச்சாரியா ஜோரா அன்னைக்கு அவர் காட்டி கொடுக்கிறன்னா உடுத்தி கிருஷ்ணன் நம்ம கிடைச்சிட மாட்டேன். அவ்வளவு சிரேஷ்டம் ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாலும். அந்த ஆச்சாரிய புருஷாவுடைய வார்த்தையில் அப்படியே ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு குரு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன், அதுல அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கணும். அது சரியா தப்பா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே கூடாது, ஆச்சரியம். அந்த பகவானை காட்டி கொடுக்கிறது அதி விசேஷமான பகவான் ஜோர். அந்த குரு வார்த்தையில அப்படியே ஒரு நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை இருக்குன்னு அம்மா சொல்றா, இவர் தான் அப்பான்னு நம்பரும் இல்லையா, ப்ரூஃப் யாருமே கேட்கறது இல்லை. அது போல ஒரு நம்பிக்கை குரு சொல்லியாச்சு பண்ணும். அவ பொய்யாவே சொன்னாலும் கூட உங்க நம்பிக்கை பகவானை காட்டி கொடுத்துரும், வீண் போகாது. நடக்குமா அப்படின்னா நாராயண பட்டத்தி குருவார் டெய்லி டே என்னை பத்தி சொல்லடா பின்னாடி நோண்டிட்டே இருக்காங்க, என்னமோலா சொல்லிட்டு இருக்கேன், அப்படின்னா டே டே நார்க்கண்டா டே டே நார்க்கண்டா டே டே நார்க்கண்டா பின்னாடி கட்டிட்டே இருக்கான், என்ன விட்டுறாத 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 விட்டுறாதேன்னு பிடித்து இருந்திருக்கேன். அத்தனை சகசிரம் நான் கேட்ட பெயர் சத்தியமா அது பிரத்யட்சமா குருவா இருப்பான். பயர் பார்க்கும்போது கள்ளத்தனம் எல்லாம் நல்லா ஜம்முன்னு வாங்கி வச்சிருந்துருக்கு, சாதாரண பயர்லாம் இல்லை. ஆச்சரியம் குருவாயூரப்பன், நிஜமாவது குரு வாயூர் அப்பன், குரு கிருப்பையினாலே மட்டுமே கிடைக்கிற ஒரு அப்பன் உன்னிகிருஷ்ணன். இந்த விடிய காலம் வர 2:30 நிர்மாலியத்துல போய் இந்த பயலை பார்க்கிற சுகமே தனிதான். என்ன வேணா இருக்கட்டும், அந்த உன்னிகிருஷ்ணனை பார்க்கிற சுகம் அது தனிதான். அன்னப்பிராசனம்னா குருவாயூரப்பன் தான், வேற எங்கேயும் பக்கத்துல போக முடிய மாட்டேங்கிறது. இன்னைக்கு குழந்தையா விளையாடுறவன்னா கிருஷ்ணா குருவாயூரப்பா. ஆச்சரியம் நாராயண பட்டத்தி, ரொம்ப பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர், ரொம்ப விசேஷம் பூந்தானம் ஒண்ணுமே தெரியாது. அதான் குருவாயூரப்பன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பக்தாலும் உண்டு பகவானுக்கு. பூந்தானம் ஒரு நாள் ரொம்ப சத்தியோட நாராயண பட்டத்தி கிட்ட போய் கேட்கிறார், உனக்கு குருவாயூரப்பனை தியானம் பண்ணணும், எந்த ரூபத்தை தியானம் பண்றது, நான் எப்படி தியானம் பண்றது எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. இப்ப நாராயண பட்டத்துக்கு அந்த கிண்டலா சொல்லார், உனக்கு என்ன போய் குருவாயூரப்பன்லாம் ஈஸியா அவனுக்கு கிடைப்பான், நீங்க எப்படி வேணா நினைச்சுவான், காலமாடு ரூபத்துல நினைச்சா கூட பிரபு கிருபை பண்ணுவான்னு சும்மா விளையாட்டுன்னு சொன்னார். பிடிச்சுட்டார் அண்ணிலேருந்து காலமாடு ரூபத்துல தியானம் பண்ண ஆரம்பிச்சார். குருவாயூரப்பனுக்கு வாழெல்லாம் வச்சு கொம்பெல்லாம் வச்சு டெய்லி பெருமாளுக்கு நிவேதனம் புல்லு தவிடெல்லாம் கொடுத்து பாவம், பகவான் எந்த பாவத்தை இருக்கானோ அந்த மாதிரி தானே. நம்ம ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் உண்டு சிதம்பரம் பக்கத்துல, வராக சுவாமியுடைய கோவில் ரொம்ப விசேஷம். இருப்பில் கேஷ் போய் பார்த்துட்டு இருப்பார், ஸ்டைலா பார்த்துட்டு இருப்பார் வராக மூர்த்தி. அவருக்கு பிடிச்ச நிவேதனம் எதுன்னா கோரக்கிழங்குல ஒரு பண்ணுவா, கோரக்கிழங்குறது பன்னி சாப்பிட்ற ஒரு கிழங்கு, அந்த கிழங்கு எடுத்து இடிச்சு சர்க்கரையெல்லாம் சேர்த்து அதான் சுவாமிக்கு நிவேதனம். ரொம்ப விசேஷம் ஸ்ரீமுஷ்ணத்துல அந்த கோரக்கிழங்கு பிரசாதம் தான். அவர் எந்த ரூபத்தை இருக்காரோ அதுக்கேதா மாதிரிதான் நிவேதனமும் கூட. இவர் சொல்லிட்டார், நீங்க என்ன காலமாடு ரூபத்துல கூட நினைச்சுக்கலாம் அப்படின்னு. அண்ணிலேருந்து நாராயணப்பட்டத்தை கிண்டல் பண்றாரு அவருக்கு தெரியவே இல்லை. இவர் பாட்டுக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சு விட்டார் காலமாடு ரூபத்திலேயே. குருவாயூரப்பன் பார்த்தான் டெய்லி மா அப்படின்னா கூட்ட ஆரம்பிச்சுட்டான், மாடு மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் குருவாயூரப்பன். இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்துல குருவாயூரப்பன் பார்த்தான், இந்த பூந்தானத்தினுடைய பக்தி லோகத்துல பிரகடன வாகனம், அவர் குரு வார்த்தையில எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும்னு நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் ஸ்ரீவேலிக்கு பெருமாளை வெள்ளெடுக்கிற குருவாயூரப்பன், குருவாயூரப்பன் உடுப்பி கிருஷ்ணன் பாண்டரங்கனி வளெல்லாம் பெருமாள்னு சொன்னா யாரோ மாதிரி இருக்கும், இவெல்லாம் பெருமாள் சொல்லவே கூடாது, பெருமாள்லாம் அதுக்கு ரேஞ்ச் உண்டு, இவெல்லாம் மாட்டுக்கார பசங்க இவ்வளவுதான், இதெல்லாம் சுத்தி உண்ணிக்கிச்சா பாண்டரங்கன் இவ்வளவுதான் பெரிய ஸ்ரீ பாண்டுரங்கன் அப்படின்லாம் சொன்னா அது யாரோ மாதிரி இருக்கும், சாதாரண பத்தனம் தானே. அப்ப ஸ்ரீவேலிக்கு குருவாயூரப்பன் உண்ணிகிருஷ்ணன் வெளில வரமாட்டேங்கிறான், என்ன பண்ணாலும் வெளில வரமாட்டேங்கிறான், இவளுக்கு ஒன்றும் புரியல. உடனே பிரச்சனை வச்சு பாருங்க, அது ஒண்ணு உண்டே கேரளா சொட்டத்துக்கெல்லாம் பிரச்சனை வச்சிருவா, இல்லாத ஒரு பிரச்சனை வச்சு சோழியை உருட்டி பார்த்துட்டுதான் முடிவு பண்ணுவா. அப்ப அப்படி பாக்குறான் பகவான் வெளில வரமாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. பூந்தானம் பகவான தொடர்த்துக்கு வந்தா இப்படி பாவத்தோட்டு இடது பக்கமா கொஞ்சம் சாட்சி எடுங்க உண்ணிக்கு சாவான்ட்டு அவளுக்கு ஒண்ணும் புள்ளி எப்பயும் பைத்தியம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கா அவள்லாம் என்னது இடது பக்கமா சாட்சா ஏன் அப்படின்னா பெருமா உண்ணிகிருஷ்ணனுடைய கொம்பு உத்தரத்தை இடிக்கிறதுன்னு இப்ப அடிக்க வந்துட்டா கிருஷ்ணனுக்கு போய் கொம்புனா கோவம் வராதா மாட்டுக்கு கொம்புனா நியாயம் அகம்பாவத்தை கொம்புனா நியாயம் கிருஷ்ணனுக்கு போய் கொம்புனா எல்லாரும் அடிக்க வந்துட்டா அப்ப ஒரு சொன்னார் பூஜை பண்ற ஒருத்தர் சொன்னார் நம்பூதிரி சொன்னார் ஏதோ ஒண்ணு வெள்ள சுவாமி வந்தா போதும் இடது பக்கமா சாட்சி வெள்ள வந்தா கரெக்டா வந்துட்டா பாருங்க ஒண்ணுமே புரியல திடீர்மான்னு ஒரு சப்தம் கேட்கறது திரும்பி பார்த்தா குருவாயிரப்பன் காளமாறு ரூபத்திலேயே காட்சி கொடுத்தான் காளமாறு ரூபத்துல அழகா தலையில கும்பல்லாம் வச்சுட்டு கழுத்துல மணியெல்லாம் கட்டிண்டு ஜோர புள்ளெல்லாம் தின்னுண்டு வாழெல்லாம் வச்சுட்டு நாலு கால்களோட பகவத் தரிசனம் எல்லாரும் அசந்து போயிட்டா பூந்தானத்துக்கு கேட்டா என்ன ஆச்சு சுவாமியே எப்படி ஆனார் அப்படின்னா இல்ல நாராயண பட்டத்தை அவர் தியானம் பண்ண சொன்னார் நான் இல்ல இப்படிதான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தவிடு புண்ணாக்கு புல்லெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் டெய்லி தண்ணியெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் நாராயண பட்டத்தை கேள்விப்பட்டா ஓடி வந்தார் ஆலிங்கனம் பண்ணிருந்தார் நான் சும்மா கிண்டலா சொன்னேன் இத்தனை ஸ்ரத்தையா ஸ்ரத்தை குரு எப்பொழுதுமே ரொம்ப அழகா சொல்றா நம்முடைய ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்ரத்தை இல்லாம என்ன சொன்னா நானும் பண்ண எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்படாது ஸ்ரத்தை அன்கண்டிஷனல் ஃபெய்த் எனக்கு பட்டத்தை கிண்டலா தான் சொன்னார் அது ஒரு பூரணமா நம்பினார் பார்த்தீங்களா அது போல குருவிடத்துல பூரணமான நம்பிக்கை ஏதோ ஒரு ஊருக்கு போறே அட்ரஸ் தெரியல யாரோ ஒருத்தர் கேட்கிறேன் லெப்ட்ல போங்க ரைட்ல போங்க அங்க ஒரு பில்டிங் இருக்கும் ஆப்போசிட் என்ன நம்பர் அவளை யாரும் உங்களுக்கு தெரியும் அவ நல்ல வாழா கெட்ட வாழா தெரியுமா அப்ப வாசன லெப்ட்ல போறோம் ரைட்ல போறோம் கரெக்டா அட்ரஸ் புரியா அப்ப யாரோ முன்ன பின்ன தெரியாத வாழ நம்பும் பொழுது பகவான காட்டி கொடுக்கிற குருவர் நம்பர்ல என்ன கஷ்டம் இருக்கு மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ நமக்காக தானே இருக்கா அவள்லாம் வெளில வந்து நம்மளோட பழக வேண்டிய அவசியம் உண்டா இல்லையே அப்ப பக்தி பூந்தானம் அவ்வளவு அழகா அனுபவிச்சார்னா பூந்தானம் மஞ்சுளாவுக்கு குரு அவ டெய்லி பகவானுக்கு மாலை கட்டி போடுறவர் ஒரு நாள் மாலை கட்டி கொண்டு வரதுக்குள்ள கோவில் நடை அடைச்சு விட்டா ஓன்னு அழறா பூந்தானம் அப்படி பார்த்தா எதுக்கடி அழற அப்படின்னா இல்ல கோவில் நடை அடைச்சு விட்டா குருவாயிருப்பன் நான் மாலை கொடுக்கல அடி இந்த மரமும் குருவாயிருப்பன் ஒண்ணு தாண்டி மலையை போட்டு போடின்னு பத்மநாபம் மரப்பிரபுன்னு ஜெபிக்கிற நல்லவர் பூந்தானம் உடனே அவ பார்த்தா யோசிக்கவே இல்ல பூந்தானம் சொல்லிட்டா சாக்கா குருவாயிருப்பான்னு கருத்துல மாலையை போட்டுட்டான் மரத்துக்கு மாலையை போட்டுட்டான் அடுத்த நாள் காத்தா நிர்மாலயம் பார்த்தா குருவாயிருப்பன் கழுத்துல பிரத்யட்சமா ஒரு மாலை முன்னாடி நாள் ராத்திரி இல்ல அந்த மாலை எடுக்கவே முடியல யாராலையும் அதுக்கப்புறம் மஞ்சுளாவும் பூந்தானம் வந்து பார்த்த பிறகுதான் அந்த மாலையை எடுக்க முடியல இவன் மரத்தை அவர் குருவாயிருப்பன் சொன்னார் பாருங்க அப்படியே நம்பினால் கரெக்டா அந்த மாலை குருவாயிருப்பன் கழுத்துல ஏறி இன்னைக்கு மஞ்சுளாளுன்னு ஒண்ணு உண்டு குருவாயூர்ல போனா பார்க்கலாம் ஒரு மரம் மாதிரி ஒரு குருவாயிருப்பன் வச்சிருப்பான் அப்ப குருவாயிருப்பையில அந்த ஸ்ரத்தை குரு கிருபா கடாட்சம் சத்தியமா அப்படின்னு போகாது நமக்கு பகவானே நேரடியா தெரிஞ்சாலும் கூட குரு வேணும் பாண்டுரங்கன் பண்டரீநாதன் பணி அவன் தான் போய் தொட்டு பார்த்துடலாம் ஒரு சுவாமி தூரத்துல பார்த்து ஜலகண்டின்னு சீனிவாசரை பார்த்துட்டு ஸ்ரீரங்கத்துல பக்கத்துல போய் பட்டர் போங்க அப்படின்னு விரத்த கடைசியில கர்ப்பகிரகத்துல போய் ரைட் ராயலா தொட முடியும்னா பாண்டுரங்கன் பண்டரீநாதன் ஒரு ஜாதி வேண்டாம் குலம் வேண்டாம் ஒன்னும் தெரிய வேண்டாம் உள்ள கர்ப்பகிரகத்துல போய் ரைட் ராயல போய் தொட முடியும்னா பாண்டுரங்கன் பண்டரீநாதன் ராம் கிருஷ்ண ஹரி வாசு தேவஹரி ஆச்சரியம் ஜோரா அந்த பாண்டரங்களுடைய அற்புதமான பக்தர் நாமதேவர் கோரா கும்பர் ஞானேஸ்வரர் சக்குபாய் ஜனாபாய் ஃபர்ஸ்டா ஸ்கூட்டம் இந்த பாண்டரங்க பக்த விஜயம் பார்க்கணும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளும் இருப்பா அவ எல்லா லைஃப்லயும் இருப்பா மாடு மேய்க்கிறவாளா இருப்பா பானை பண்றவாளா இருப்பா பிச்சைக்காரவாளா இருப்பா பாண்டரங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிருப்பை அப்ப ஒரு நாள் அழகா ஆஷாட சுக்ல ஏகாதசி ரொம்ப விசேஷம் சந்திரிபுரத்துல அந்த ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு நிறைய பக்தர்கள் பண்டரிபுரம் வந்திருக்கா அப்ப கோரா கும்பர் பானை பண்ணக்கூடிய ஒரு குயவர் கும்பர்ன்றது பானை பண்றவர் அவர் சொல்றாரு எல்லாரும் எங்க ஆத்துக்கு வாங்குவோம் எல்லா பாகவதாலும் எங்க வீட்டுக்கு வந்தேன்னா பரம சந்தோஷம் அப்படின்ட்டு சரி எல்லாரும் போறா கோரா கும்பர் வீட்டு வாசல்ல ஓரத்துல நிறைய பானைகள் அடுக்கி வச்சிருக்கா அப்ப ஞானேஸ்வரருடைய தங்கை ஆச்சரியமா அவள் கேட்கிறா கோரா கும்பரை பார்த்து இது எதெல்லாம் பக்குவப்பட்டது எதெல்லாம் பக்குவப்படல அப்படின்னு உடனே அழகா ஒரு கட்டையை கொண்டு வந்தாங்க. பானையை தட்டி பார்க்கறதுன்னு ஒரு கட்டை உண்டு. அது வெந்த பானையா வேகாத பானையான்னு பார்க்கறது, சுட்ட பானையா சுடாத பானையான்னு சொல்லியா. சுட்ட பானை தானே பிரயோஜனம். இவர் கொண்டு வந்தார், ஒவ்வொருத்தர் தலையா தட்டுறார். வந்த பக்தா தலையெல்லாம் தட்டிட்டு இருக்காரு. பானையை தட்டுறாங்கன்னா இவர் ஒவ்வொருத்தர் தலையா தரவனே பாண்டங்கா விஜலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றா. நாமதேவர் பக்கத்துல ஓங்கி வச்சார். ஆ இப்படி அடிப்பு தலை வலிக்கிறது அப்படின்னு கோரா குமார் சொன்னார், இந்த ஒரு பானை மட்டும் இன்னும் பக்குவமே ஆகல, அது எல்லா பானையும் பக்குவமா இருக்கு, இந்த பானை மட்டும் இன்னும் ஒழுங்கா வேகலன்னு விட்டார். எல்லாரும் வாஸ்தவன் தான் கோரா கும்பர் சொன்னா சரியாதா இருக்குன்னு அவர்தான் பாடக்காரன். நாமதேவர் கழுதழுகே வந்தது. 5 வயசுல இருந்து பாண்டரங்கனை பார்த்துட்டு இருக்கார். இவர் வீட்டுல டெய்லி வந்து பாண்டரங்கன் சாப்பிட்டு இருக்கான். இவாத்துல இவாளோட பாண்டரங்கன் படுத்துட்டு இருக்கான். இவர் குடுக்கிற வஸ்திரத்தை உடுத்திக்கிறான். நாமதேவருக்கு ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிறதே பாண்டரங்கன் தான். டெய்லி ஃப்ரெண்டு மாதிரி தோல் மேல கையை போட்டுட்டு போவார் பாண்டரங்கனோட. அந்த பானை வேகலன்னா கோவம் வருமா வராது? நமக்கு 4 ஸ்லோகம் தெரியும், உங்களுக்கு ஒன்னும் தெரியாத கோவம் வருமா? எனக்கு அது தெரியாது. எத்தனை ஸ்லோகம் எடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை வருஷமா நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் தெரியுமா? டக்குன்னு கோவம் தெரியாதுன்னு சொன்னா அமைதியா ஆனந்தமா இருக்க மாட்டோம், கோபம் தான் வரும். கோபம் வந்துடுத்து அழுதுண்டே வந்துட்டார் நாமதேவர். பாண்டரங்கன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். பாண்டரங்கன் வந்தான், ஆளுங்கின வேண்டாம், இதுக்குடா என்ன ஆச்சு சொல்லு, இந்த மாதிரிலாம் நடந்தது, என் தலையை தட்டினார், எனக்கு பக்குவம் இல்லையா, நீ சொல்லு பாண்டரங்க, வாஸ்தவம் தான் நீ பக்குவப்படலு அப்படின்ட்டு இன்னும் துக்கம் நெஞ்சு அடைக்க. இவனே சொன்னான்னா இவன் சமாதானம் பண்ணுவான்னு வந்தா இவனே ரொம்ப உடம்பு வலிக்கிறதுன்னு டாக்டர் கிட்ட போய் ஒரு ஊசி போடுறேன் சரியாது, உடம்பு முழுக்க வலிக்கிறது, இந்த ஊசி ரொம்ப கஷ்டம், நாளைக்கு ரொம்ப வலிக்கும் வேற எப்படி சொல்லிட்டு வேற ஊசி போடுவார். அந்த மாதிரி இவன் கிட்ட வந்தா இவன் சமாதானம் பண்ணுவான்னு பார்த்தா அவன் சொல்லிட்டான் வாஸ்தவம் தான். நாமதேவர் என்ன பாண்டாங்க பேசுறாய், நீ இவ்வளவு தூரம் என் கூட பேசிட்டு இருக்கா, என கட்டி பிடிக்கிறாய், எனக்கு இவ்வளவு தூரம் பிரத்யட்சமாகிற, அதெல்லாம் இல்லடா, ஒரு குரு இருந்தா தாண்ட வேதகேஷன், நான் உன்னை பாக்குறேன் பேசுன அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அப்படின்னுட்டான் நாமதேவர் சொன்னார். எனக்கு தான் உன்னை தெரியறது. பாண்டரங்கன் சொன்ன, நானா உன்னை காட்டி கொடுத்துட்டு இருக்கேன் உனக்கு, இல்லாட்டி தெரியாது. நாமதேவர் எனக்கு தெரியும். பாண்டரங்கன் பாக்கலாமான்னு பாரு அப்படின்னு சொன்ன. நாமதேவர் வீட்டுக்கு போற போகும்போது எதிர்க்கு ஒருத்தன் வந்து ஏதோ அட்ரஸ் கேட்கறான், அவர் ஏதோ சொல்றான், அவன் பாட்டுக்கு போனா இவர் பாட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ள போனாங்க, பாண்டரங்கன் கை தண்ணி சிரிச்சுட்டே வரான். ஏமாந்தியா 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 அப்படின்னு. என்ன ஆச்சுங்க? எதிர்க்க யாரோ ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டானே. ஆமா, யாரோ அட்ரஸ் கேட்டா சொல்லி அனுப்பிச்சேன், வந்ததே நான் தாண்டா. அட்ரஸ் கேட்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரேஞ்சரா வந்தது நான் தான். எங்கிருந்தோ வந்தான் பாரதியார் சொல்ற, எங்க வருவான் எப்படி வருவான் அவனுக்கு தான் தெரியும். எங்கிருந்தோ வந்தான்னு வந்துட்டா. அப்ப பாண்டரங்க சொன்னேன் பாத்தியா, என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் பாத்தியா, குரு இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா அப்படின்னு. சரி நான் என்ன பண்ணணும்னு அழகா போக சொல்ற. அவந்தியா தேசத்துக்கு போ, அங்க விசோபான்னு ஒரு குரு இருக்கா, அவரை போய் பா அப்படின்ட்டார். உடனே நாமதேவர் நேர போற போனார் ஒரு சிவபெருமானுடைய கோவில். அங்க போயாச்சு ஆச்சரியமா போய் பாக்கிறார். கோவில்ல போய் இப்படி உக்காந்து இருக்கார். எல்லார்ட்டையும் கேட்கிறார், எங்க இருக்கார் விசோபா? அவர் அங்கதான் இருப்பார், உள்ள கர்ப்பகிரகத்தை இருப்பார், போய் பாருங்கன்ட்டு. கர்ப்பகிரகத்தை போய் பார்த்தா ஒருத்தர் கீழே படுத்துட்டு சிவலிங்கத்து மேல காலை வச்சுன்னு ஜாலியா படுத்துட்டு இருக்கார். சோஃபால கால வச்சு படுப்போம் இல்லையா, கால வசரத்துல வச்சா ஜாலியா இருக்குமே. அந்த மாதிரி கீழே படுத்துட்டு சிவலிங்கத்தை முட்டு கொடுத்து சிவலிங்கத்தை மேல காலை சாப்பாடா, ரொம்ப சௌகரியமா இருக்கு சிவலிங்கம் அப்படின்னு படுத்துட்டு இருக்காரு. ரொம்ப கோபம் வந்துருச்சு நாமதேவருக்கு. என்ன அநியாயம், நமக்கு அறிவு இருக்கு, அப்படி பண்றேன், அபச்சாரம் பண்றேன். அவர் சொன்னார், ரொம்ப வசதியா இருந்தா காலை தூக்கி மேல வச்சுட்டேன்டா, அது என்னடா தப்பு அப்படின்னு. ஒரு சிவலிங்கத்து மேல கால் வைக்கலாமா? பொன்னேவர் கேட்டார், பூமியில கால் வைக்கலாமா? பூமியில பகவான் இல்லையோ? நீ போடுற செருப்புல பகவான் இல்லையோ? நீ மலமூத்திர விசர்ஜனம் பண்றதுல பகவான் இல்லையோ? நீ சாப்பிடுற சாப்பாடுல பகவான் இல்லையோ? உடுத்திக்கிற வஸ்திரத்துல பகவான் இல்லையோ? லைனா கேட்டா யோசம். அதெல்லாம் வேற என்ன, அதெல்லாம் வேற இல்ல. சரிப்பா நீ ஒண்ணு பண்ணு, நான் காலை வச்சுட்டேன், பகவான் இல்லாத இடமா பார்த்து இந்த காலை திருப்பி வைங்க. உடனே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காலை தூக்கி அப்படி திருப்பி வச்சா சிவலிங்கம் அங்க வந்து நிக்கிறது. சரி இப்படி திருப்பி இப்படி வச்சா இவர் காலை எங்க எடுத்துனோ அங்க சிவபெருமான் வந்து நிக்கிறார். இவர் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க பக்கம் ஒரு சிவலிங்கம் வந்து இவர் காலை தாங்கர். சிவபெருமான் பிரத்யட்சமாயிட்ட, அவன் கால் என் மேல படாதான் நானே காத்துட்டு இருக்கேன், நீ ஏண்டா கெடுக்கிறேன்னு விட்டேன். உடனே நாமதேவர் காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் குரு அனுகிரகம் பண்றார், பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காண்டா, எந்த இடத்துல இல்ல, சொறி பிடிச்ச நாயிலேருந்து எல்லாத்துலயும் சுவாமி இருக்கா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் பகவான். பகவத்கீதை அவ்வளவு சொல்லாம்ல, சேனானினாம் அகம் ஸ்கந்தக சங்கரானாம் எல்லாம் சொல்லலாம், ருத்ரானாம் சங்கரச்சாஸ்மி, நான் தான் சிங்கம், நான் தான் கருடன், நான் தான் பீஜம், நான் தான் மழை, நான் தான் பூமி, நான் தான் வெயில், நான் தான் காத்து, சர்வம் நான் தாண்டா அப்படின்னு எல்லாத்தையும் தானே பகவான் இருக்கான். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுகையே நந்தலாலா. பார்த்தியோட அனுபவம் காக்கியோட சிறக பார்த்தா கிருஷ்ணனோட கருப்பு தெரியல். பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுகையே நந்தலாலா. பார்க்கிற பச்சைகள்லாம் கிருஷ்ணா நீதான்டா. கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதரா நந்தலாலா. எந்த சப்தம் கேட்டாலும் கிருஷ்ணா வேணுகானந்தான்டா கேட்கறது. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள்ள விரல் வச்சு அப்படி இருக்கும், தொட்டா கிருஷ்ண தொடரா மாதிரி இருக்கின்ற என்ன அனுபவம். ஆச்சரியமான மகாகவி அனுபவம் இல்லாம சும்மா வார்த்தை கிடையாது. எல்லாத்துலையும் பகவத் அனுபவம் கடைச்சு விடுறது நாமதேவருக்கு. பன்றீபுரம் வந்துட்டார், இப்ப எல்லாம் அவ்வளவா கோவில் போகிறது இல்லை. ஒரு நாள் பாண்டன் இடுப்புல கை நின்றுட்டான், என்னடா கோவில் பக்கம் ஆளையே காணும் என்ன மறந்துட்டியான்னு. மறக்கவே இல்லையே இல்லையா, என்னை பத்தி அபந்தம்லாம் பாடவே இல்லையா, யார பத்தியோ பாடிருக்கேன், குருவை பத்தி பாடிருக்கேன், என்ன விட்டுட்டியான சிரிச்சார். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, அவ்வளவுதான், நீ தானே குருவை பிடிச்சுக்கோன்னு குருவை பிடிச்சுட்டேன். அதனால நடா கடைசி என்ன தெரியும், நீ வந்துட்டிய, நான் கோவிலுக்கே வரல, என்ன தெரியும் நீ வந்துட்டேன்னா குரு பலம் குரு கடாட்சம். சுவாமியை தேடிந்து போக வேண்டாம், நீ எதையும் விட வேண்டாம், பெருசா உடம்ப வருத்திக்க வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், குரு கிருப்பை குரு கிருப்பை குரு கிருப்பை, வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமை அனுகிரகம் பண்ணக்கூடியவா குரு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றோம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் அவர் தான். தெருவில் இறங்கி பஜனை பாடி எல்லாரும் பஜனை பாடுங்கோன்னு எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தது சைத்தன்ய மகாபிரபு தான். ஒரு சந்தர்ப்பத்துல சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கூர்மம்ன்ற ஒரு தேசத்துக்கு போறோம், ஆந்திரால. அங்க ஒரு பிராமணநாத்தை போய் தங்குறார், அடுத்த நாள் காத்தால கிளம்பிருக்கார். இந்த ஸ்ரீ கூர்மத்தை வாசுதேவ கோஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். உடம்பெல்லாம் லெப்ரசி வந்துருத்தவருக்கு, கையெல்லாம் புண்ணு அழுகி போயிடுத்து, வீட்டிற்கெல்லாம் துரத்தி விட்டு விட்டார். அவ்வளவுதான் உலகம். எந்த சரீரத்தை கொண்டாடின்னு இருக்கோமோ அந்த சரீரத்தினால அவளுக்கு உபயோகம் இருக்கிற வரைக்கும் நம்ம ராஜா தான் ராணி தான், நம்ம சொந்தர்களெல்லாம் மண்டைய மண்டைய ஆட்டுவா. இது போச்சுன்னா குப்பை தொத்தி தான் நம்ம நிலைமை. நான் யதார்த்தத்தை சொல்றேன், பயப்படாதீங்க. அதுதான் பகவத் கிருபா ஒண்ணுதான். ஒரு பாடுக்கு தேமேன்னு இருக்கார், அவர் ரொம்ப ஆசை, யாராவது மகாத்மாக்கள் வந்தா சேவிக்க. அடுத்த நாள் காலத்துல சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருக்கார் அப்படின்னு சேவிக்க வரார். சைத்தன்ய மகாபிரபு கிளம்பியாச்சு, ஊர் எல்லைக்கு போயாச்சு சைத்தன்ய மகாபிரபு. இந்த வாசுதேவ கோஷ் வந்தா கதர்றா, ஐயோ அந்த மகாத்மாவை பார்க்க முடியலையே, நான் அவ்வளவு பாபி ஆயிட்டேனே, அப்ப எனக்கு கிருஷ்ண தரிசனம் இல்லையான்னு கதறி கதறி அழகார். அந்த பிராமணர் சொன்னார், ஐயோ இப்பதானே போனா இருப்பா, திரும்பி எப்ப வருவார்னு தெரியாதேப்பா, கதர்றா. சைத்தன்ய மகாபிரபு ஊர் எல்லைக்கு போயிட்டார், மனசு துடிக்கிறது, இல்ல ஏதோ ஒரு ஜீவன் அழறது ஏங்கிறது துடிக்கிறது. அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, குழந்தை அழறதான் அம்மாவுக்கு தெரியும், குருவுக்கு சத்தியமா தெரியும். நம்ம நம்மளுடைய புலம்பல் எங்க இருந்தாலும் குருவுக்கு தெரியும், எந்த மூலையில இருந்தாலும் தெரியும். நேரடியா பேசவே வேண்டாம், ரவண மகர்ஷி கிட்ட எல்லாரும் பேசினாலாம மௌனத்தினாலேயே ஞானத்தை கொடுத்த மகா குரு. மௌனம் தானே பாஷையே மௌனம் தான். எத்தனை பேர் ஃபாரினர்க்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தார். நிஜமாவே குரு கிருபா கடாசம் சொல்லி மாளாது. சைத்தன்ய மகாபிரபு மனசு கேட்கல, ஓடி வரா. எல்லாரும் ஒரு போயாச்சு நினைச்சா ஓடி வரா சைத்தன்ய மகாபிரபு. வா 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 வான்றார் வாசுதேவ கோஷ் கதர்றார். சுவாமி என்னை பார்க்க வந்ததே பெரிய கிருப்ப, என்னை தொடலாம் வேண்டாம், என் உடம்பு முழுக்க அப்படி சீழ் வெளியேறது, என்னை தொடாதீங்க, எனக்கு பயங்கரமா இருக்கு, நீங்க என்னை பார்த்து கிருப பண்ணுற எனக்கு போதும் கிருஷ்ணன் கிடைப்பான். சைத்தன்ய சொல்றார், உடம்புல வழியது சீழ் இல்லப்பா கிருஷ்ண பிரேம, சொல்றார் கிருஷ்ண பிரேம வழியறது எனக்கு அந்த சரீரத்தை கூட, எனக்கு அந்த கிருஷ்ண பிரேமைய மேல ஒட்டணும் சார். இவர் சொல்றார், பிரபு வேண்டாம் 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 கதர்றா. சைத்தன்ய மகாபிரபு ஓடி வந்து அவர் இழுத்து பிடிச்சு ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இவர் நடுங்கிறார், ஐயோ பிரபு கிருஷ்ணா எனக்கு உசுறு போனா தேவலையே, இவர் உடம்பெல்லாம் என் சீழ் படுறதேன்னு கதர்றா. அடுத்த க்ஷணம் பாக்குறார் வாசுதேவ கோஷடி உடம்பெல்லாம் சுத்தமா இருக்கிறது, இந்த லெப்ரஸ் அப்படியே மாத்தி பல 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 பலன்னு அவருக்கு உடம்பு ஆயிடுறது. கதர்றார் வாசுதேவ கோஷ். சைத்தன்யர் பார்த்து கேட்கிறார், எப்படி வந்தேன்னா, நீ கதர்ன கதறல்டா, என்ன எங்க போக விட்டேன், கால் எடுத்து வைக்க முடியல, ஓடி வந்துட்டேன்னு சார். குருவுக்கு நன்னா தெரியும், நீ எங்க இருந்தா இன்னைக்கு ராகவேந்திர நமக்கு பிரத்யட்சமா இல்லை, ஆனா இன்னைக்கு மந்திராலயம் போய் சுவாமி ராகவே போகவே வேண்டாம், ராகவேந்திரான்னு கதறி நான் கிருப பண்றாரா இல்லையா, எத்தனை பேர் எத்தனை அனுபவங்கள். காஞ்சி இன்னைக்கும் போனா பெரியவர்கள் அதிர்ஷ்டம் இருக்கு, மகாபிரிவாளர்கள் எத்தனை கிருப, எவ்வளவு பெரிய கிருப. இன்னைக்கும் போனா பெரியவா கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவா, ஏதான பிரார்த்தனை பண்ணா பெரியவா வாழ்க்கை கஷ்டமா வந்திருக்கா, பெரியவா சிவா பண்ணணும். நிஜமாவே இன்னைக்கு கிருப கிடைச்சிட்டு தான், சத்தியம் தானே, மகாபுருஷன் தானே, தெய்வத்தின் குரல் தான், சந்தேகமே கிடையாது. யார் பேச முடியும் அவரை பத்தி? நாஸ்திகன் வரைக்கும் சலாம் போடுவோம். கண்ணதாசன் இன்னைக்கு கண்ணதாசன் ஆனான்னா காரணம் மகாபிரியவா தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி கத்துக்கிறதுன்னு கத்துறான் கண்ணதாசன். வாசல்ல நின்று காஞ்சி வரத பத்தி அவ்வளவு கேவலமா பேசியாச்சு. மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல படுத்திருந்திருக்கார். அப்ப தேவர் சிலிம்ஸோட தேவர் வந்து பெரியவா கிட்ட கதறி எழுது, பெரியவா சொல்ற முதல்ல கேக்குற கண்ணதாசன் எப்படி இருக்கான்னு கேக்குற. போன வாரம் தான் கிரிட்டிசைஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கான் வாசல்ல, அவளை திட்டி இருக்கான். பெரியவா விபூதிய கொடுத்து கொண்டு பூசி அப்படின்ட்டு பயப்பட அவன் ஆஸ்திகனாசு தைரியமா பூசு, மேகம் எல்லாம் விலகிடும், இனிமேல் பிரசன்னம் ஆயிடுவான். அதுக்கப்புறமா தான் கண்ணதாசன மாற புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. அந்த கண்ணதாசன் கிடைச்சானா ஒரே காரணம் காஞ்சி மகா பெரியவா. சந்தர்ப்பத்துல காஞ்சி மகா பெரியவர்கிட்ட கேட்கிறார், ஏண்டா குழம்புக்கும் ரசத்துக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா தெரியல பெரியவா அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டே சொல்றார், தான் இருந்தா குழம்பு, தான் போயிடுத்துனா ரசம். என்ன ஒரு தத்துவம்! நினைச்சு நினைச்சு அசந்து போயிருக்கேன். பெருசா எவ்வளவு பகவான் பகவத்கீதை கதறான், ஒண்ணும் புரியல. தான் இருந்தா குழம்பு, தான் போயிடுத்தனா ரசம் சாரம், அவ்வளவுதான். நிஜமாவே இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் வாழ்ந்த ஒரு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் சாதாரண இடம் இல்ல. சுவாமி விவேகானந்தா எத்தனை பேர் நான் சொல்லிட்டு பயந்துருக்கேன். குரு மகாத்மி அங்க போய் நிக்கிறார், அவ்வளவு பெரிய மகாசபையில சிகாகோல, என்ன பேசுறது தெரியல. ராமகிருஷ்ணர் நினைச்சார் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னுட்டார். இன்னி வரைக்கும் எத்தனை பேருக்கு எதிரொலிச்சுட்டே இருக்கு, என்ன தைரியம் வேணும் அப்படின்னு பேசுறதுக்கு. இப்ப என்ன மனசு இருக்கணும்? பெரிய நாஸ்திகன் சுவாமி விவேகானந்தா பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இந்துசத்தை நிரூபணம் பண்ணார். எப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து நம்மள ராஜ்ய பரிபாலனம் பண்ணி நம்ம முட்டாள்கள் தண்டம்னு சொன்ன சமயத்துல அவன் பாஷையில அவன் இடத்துல போய் எங்க இந்துசம் வசத்தி நின்னார் பாருங்க, அதுதான் சிரேஷ்டம். குரு பலம் இங்கடி நடந்திருக்கும். அன்னைக்கு விவேகானந்தர் வரலன்னா இந்துசம் எல்லாம் முட்டாளு சொல்லி போயிருப்பான். அவ்வளவு வசத்தி, இத்தனை மகாத்மாக்கள் வாழ்ந்த ஒரு தேசம், வாழ்ந்திருக்கிற ஒரு பூமி நம்முடைய பூமி, பவித்திரமானது, பரம பவித்திரமானது. இவ்வளவு குரு மகாத்மா, குரு கடாட்சம் நிறைய பேர் இருக்கா. நான் ரொம்ப இன்னும் சொல்றது ஆசையா தான் டைம் இல்லை, எப்படி மாமா உட்காந்து முடிக்கோ அப்படின்னு. அப்ப குரு கடாட்சம் நிறைய இருக்கு. அப்ப இன்னைக்கு இத்தனை மகாத்மாக்களுடைய பார்வை நம்ம மேல பற்றிருக்கு. எத்தனை குருமார்களை கேட்டவமோ, சைத்தன்ய மகாபிரபு, மத்வாச்சாரியார், ஆதிசங்கர் பகவத்பாதர், லைனா எனக்கு சொல்லவே அவ்வளவு லிஸ்ட் போட்டு வந்திருக்கும். இத்தனை குருமார்களும் இன்னைக்கு இங்க பிரத்யக்ஷமா நமக்காக வந்திருக்கா. இது போதும், அவளை பத்தி பேசினா அவ வந்தே ஆகணும், இது அவளுடைய தர்மம். அப்ப இன்னைக்கு இத்தனை குருமார்கள் நமக்கு வந்திருக்கான்னா இன்னிலேருந்து வாழ்க்கையில புது விஷயம்தான். எல்லா குருவும் வந்து எல்லா பக்கமும் திணற திணற கிருபையும் வழியா நிஜமாவே இன்னைக்கு தாங்க முடியாத கிருபை. இத்தனை பெரியவா விஸ்வாமித்திர வசிஷ்டர்லேருந்து ஆரம்பிச்சு சாந்திபனிலேருந்து இவ்வளவு பெரியவா லைன்ல வந்து புளியமரத்தடியில் அம்மாவாழ்க்கையில் 108 வீரச்சு பெருமாள் நின்ன மாதிரி இன்னைக்கு எல்லா குருமாரும் லைன்ல நின்று உங்க தலையில கை வச்சு கை வச்சு கை வச்சு கை வச்சு கை வச்சு ஆசீர்வாதம். நம்மாழ்வாரை பத்தி சொல்லும்போது நம்மாழ்வார் ஆசீர்வாதம். சைத்தன்யரை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது சைத்தன்ய தலைமையில கை வைக்கிறார். எதிராசன் ராமானுஜனை பத்தி சொல்லும்போது ராமானுஜன் தலையில கை வைக்கிறார். சங்கர பகவத் பாதரை சொல்லும்போது ஒவ்வொரு பெரியவாளுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொன்னேன். அந்தந்த விஷயங்கள் இனிமேல் உங்க வாழ்க்கையில மாறிடும். எல்லாம் குரு கடாட்சம், அபார மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமா. பழுந்தோறும் அணைக்கும் அன்னை, விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், எடுப்பார்க்கெல்லாம் கை குழந்தை என் குருநாதன் சத்தியம். இன்னைக்கு உட்காந்து குரு மகிமை சொல்லிட்டு இருக்கேன்னா முக்கியமா என் குருதான் காரணம். இல்லாட்டி எனக்கும் உபன்யாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, கிருஷ்ணன தெரியாது, எந்த குருமார்களை பத்தியும் தெரியாது. இன்னைக்கு உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என் குரு என்னை பிடிச்சு திணிச்சு கிருஷ்ணான்னு சொல்லுன்னு என்னை நிர்பந்திச்சாலோ அந்த பலம் இன்னைக்கு உட்காந்து இருக்கு. குரு பலம், குரு கடாட்சத்தினால மட்டுமே இன்னைக்கு ஜீவிச்சதுக்கு ஒரு ஜீவனா சொல்றேன். குரு கடாட்சத்தை தவிர வேற ஒரு பலம் என்கிட்ட இல்லை. அப்ப நிஜமாறு குரு கடாட்சம் சர்வசிரேஷ்டம். நிறைய குருமார்கள் உண்டு, ரொம்ப செலக்டிவா 0.00001% தான் குரு மகிமா சொல்லியிருக்கேன். மகத்பாத ரஜோபிஷேகம் ஜடபரதர் சொல்ற, ரகுகுணனை பார்த்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில சொல்றார், ஏ ரகுகுணா இது சும்மா தான் கிடைச்சிடாதரா, மகான்களுடைய திருவடி தூளி பட்டால் ஒழிய கிடைக்காது. மகத்பாத ரஜோபிஷேகம். பகவானே கீதையில சொல்றான், அர்ஜுனா எனக்கு இதெல்லாம் நன்னா புரியும்னா ஒரு குருவை போய் சரணாகதி பண்ணு, அவர் உனக்கு உள்ளபடி சொல்லிட்டு இவனே சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்ற உனக்கு சத்தியமா புரியாது, குருவை பிடிச்சதும் புரியும். பகவத்கீதையை குரு மூலமா கேட்டாத்தான் புரியும். அதனால குருவை பிடிச்சுக்கோங்க, இறுக்க பிடிச்சுக்கோங்க. குரங்கு குட்டி மாதிரி மர்க்கட்ட நியாயம்னு பேர். இந்த குரங்கு குட்டிக்கு உச்சாணிகளை தாவணும்னு ஆசை, சான்சே இல்லை, அதுக்கு பலம் இல்லை. அம்மா இறுக்கி பிடிச்சுன்னு சொல்லுங்களேன், அம்மா ஜாலியா தாவும். இது ஜாலியா, இது பிடியை மட்டும் விட்டுறப்படாது. இப்படி மட்டும் பிடிச்சிருந்தா சல்லு சல்லு சல்லுன்னு அம்மா எங்கெல்லாம் தாவறதோ அந்த லெவலுக்கு தாவிடலாம். குருவை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, அவ சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அத்தனை சத்குருமார்கள் நம்மளோட இருக்கா, சத்தியமா நம்ம கிருஷ்ணனை பார்க்க முடியும், கிருஷ்ணன் அனுபவிக்க முடியும், ஞானம் உண்டு, வைராக்கியம் உண்டு, பக்தி உண்டு. இத்தனை குருமார்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காள், வேற என்ன வேணும்? நிஜமாவே இன்னைக்கு குருடே, அவ்வளவுதான். குரு தினம், குரு பூர்ணிமா மாதிரி இவ்வளவு குருமார்கள் வந்து நமக்கு ஒரு கிருபை. அப்ப இந்த குரு கடாட்சம் பரிபூர்ணம், நல்லதே நடக்கும். குரு இருக்கா, குரு இருக்கா, குரு இருந்துட்டே இருக்கா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவத கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய். எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்ஷ வந்தனம். ராதே
கிருஷ்ணா. நமஸ்காரம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். முதல் ஆண்டு